அப்படியே சுவாமி எலியாச்சு.
ஆ
அப்படியே இப்போ இதுவாக ஆரம்பிச்சுக்கலாம்.
ஆரம்பிங்களா? சரி.
அப்படியே
வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்த போதம் தத்பாத யுக்மதரதீர்வ பிருங்கராஜம் த்ரய்யந்த யுக்மகிருத பூரி பரிஷ்ரவந்தோ ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகுருநாலப்தவேதாந்தயுக்மோஸ்ரீமத்ஸ்ரீமாதயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மசாரம் சம்சயேதேசிகேந்திரம். அஸ்மத்குருபியோர்மஸ்மத்பரமகுருபியோர்மஸ்மத்சர்வகுருபியோர்மஹ ஸ்ரீமதேவேதாந்தகுருவேநமஹ ஸ்ரீமதேராமானுஜாயநமஹ ஸ்ரீமஹாபூர்ணாயநமஹ ஸ்ரீமத்யாமனமுனயேநமஹ ஸ்ரீராமமிஸ்ராயநமஹ ஸ்ரீபுனரீகாக்ராயநமஹ ஸ்ரீமநாதமுனயேநமஹ ஸ்ரீமதேஷ்டகோபாயநமஹ ஸ்ரீமதேவிஷ்வக்சேனாயநமஹ ஸ்ரீநமஹ ஸ்ரீதராயநமஹ. ஸ்ரீகிருஷ்ணதேசிகபதாம்புஜபங்கராஜம் வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபாத்தபோதம் த்ரய்யந்ததேசிகயதீந்திரஷடாதிமூர்த்திம் கோபாலதேசிகசிகாமணிமாஸ்ரயாமஹ. திசந்து மே தேவ ததாத்வதீயாதயாதரங்கானுசராஃ கடாக்ஷாஃ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருதகாமதேனும். சிரேஷ்டமான நம் பிரபத்தி பரம்பரையினுடைய ஆச்சாரியர்களுடைய வைபவம் பெருமாள் தொடக்கமாய் திருக்குழந்தை தேசிகன் பரியந்தமாக நாம் அனுபவிச்சுட்டு வந்தோம். சென்ற வாரம் நம்முடைய முனித்ரய சம்பிரதாயத்தினுடைய உயர்ந்த கூட்டஸ்தர் நம்முடைய பிரபத்தி சம்பிரதாயத்தினுடைய நான்காவது கூட்டஸ்தர் திருக்குழந்தை தேசிகனுடைய திருவவதார வைபவம் அவர் சாக்ஷாத் சுவாமியை தேடிச் சென்று ஆசிரயித்தது என்ற பரியந்தமாக திருக்குழந்தை தேசிகனுடைய சரித்திரத்தை அனுபவித்தோம். நான்கு கூட்டஸ்தர்கள் நம்முடைய சம்பிரதாயத்தில் என்று பெரியவர்கள் அனுசந்திப்பார்கள். நம்மாழ்வார் பிரபன்ன ஜனசந்தான கூட்டஸ்தர் இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தினுடைய முதல் கூட்டஸ்தர். கூட்டஸ்தர் என்றால் முக்கியமான இந்த வம்சத்தினுடையதான ஒரு பிரதானமாய் இந்த வம்சத்துக்கு பல கால பல நன்மைகளை செய்து வைத்தவர் என்ற அர்த்தத்திலே சொல்வது. சாதாரணமாக குடும்பங்களிலேயும் கூட கூட்டஸ்தர் என்று சொல்வது உண்டு. அந்த வம்சத்தினுடைய பூர்வ மனுஷர்களிலே பூர்வர்களிலே முக்கியமானவர் என்று. அதே போல நம்முடைய இந்த பிரபந்தி சம்பிரதாயத்தினுடைய பூர்வ பூர்வர்களிலே முக்கியமானவர் முதல் நம்மாழ்வார். அதற்கு பிறகு ஸ்ரீபாஷ்யகாரன், அவருக்கு பிறகு சுவாமி தேசிகன், இப்பொழுது நாம் அனுபவித்து வரும் திருக்குழந்தை தேசிகன் நான்காவது கூட்டஸ்தர். சாக்ஷாத்து சுவாமி தேசிகனே இன்னொரு அவதாரம் செய்ய வேண்டி இருந்ததாலும் இந்த பிரபத்தி சம்பிரதாயத்திற்கு மீண்டும் குறைவு வரும் என்றதான ஒரு நிலைமை ஏற்பட்டதாலும் இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தில் அனுஷ்டாதாக்களுடைய அனுஷ்டானங்களிலே சில மாறுபாடுகள் ஏற்பட்டு கொண்டிருந்த குறையை நீக்க வேண்டியிருப்பதாலும் சர்வேஸ்வரன் எப்பொழுது ஆதிகாலத்திலே எப்படி அப்பப்போது உயர்ந்த மகரிஷிகளை தோன்றுவித்து இந்த வைதிக சம்பிரதாயத்தை சனாதன தர்மத்தை காப்பாற்றி ரட்சித்து தானும் மத்திய மத்தியே அவதரித்து இன்றளவும் இதை காப்பாற்றி வைத்திருக்கிறாரோ அதே போல பெருமாள் ரிஷிகளுக்கும் மகரிஷிகளுக்கும் பரம ரிஷிகளுக்கும் ஒவ்வான ஆச்சாரியர்களை அவ்வப்போது அவதரிப்பித்து கொண்டுதான் இருக்கிறான். அந்த ரீதியில் திருக்குழந்தை தேசிகன் அவதரித்தது 1800வது வருஷம். இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறதான ஆங்கில கணக்கு பிரகாரம் 1800வது வருஷம் விக்ரம வருஷம். புரட்டாசி பூராடம் திருநக்ஷத்திரத்திலே அவதரித்தாலும் மகர்ஷி போலே இந்த கலியுகத்திலே எப்படி அக்காலத்திலே மகர்ஷிகள் தங்களுடைய தாரம் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிச்சாலோ அதுபோல பிரம்மச்சரிய விரதத்திலே இருந்து எப்படி பிரம்மச்சாரியாரவர் அந்த பிரம்மச்சரியத்துக்கு உண்டானதான வேதம் விதிச்சது போலே கையிலே பலாச தண்டமும் இடுப்பிலே முஞ்சை புல்லும் ஆறுவிலையும் ஆந்தோலுமாய் ஊர்துவ புனரங்களோட நம்முடைய திருத்தகப்பனாருடைய திருவடிவாரத்திலேயே வேதத்தையும் வேதாங்கங்களையும் பூர்ணமாக அத்தியசித்து உயர்ந்த ரிஷிகுமாரர் போலே எழுந்தருள் இருந்தார். ஆரம்பத்திலே வாசிக்க வேண்டிய பல நூல்கள் உண்டு. வேதாந்தத்தை அதிகரிப்பதற்கு முன்னால் வேதாந்த ஞானத்திலே அதிலே பிரவேசிக்க வேண்டுமென்றால் அதற்கு முன்பாக பல தெளிவான சாஸ்திரங்களிலே நல்ல யோக்கியதை வேணும். திருக்குழந்தை தேசிகன் அப்பேற்பட்ட பூர்ண யோகியை தம்முடைய திருத்தகப்பனாரிடத்திலே சம்பாதிச்சார். திருத்தகப்பனார் தான் திருக்குழந்தை தேசிகனுக்கு முதல் ஆச்சாரியர். சமாசிரயணம் பண்ணி வச்சார், தானே சமாசிரயணம் பண்ணி வச்சார், வேத வேதாந்தங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். இன்னும் சாமானிய சாஸ்திரங்கள் என்று சொல்லும்படியான வியாக்கரணம் நியாயம் மீமாம்சா முதலான சாஸ்திரங்களையும் சொல்லிக் கொடுத்தார். இப்பொழுது தகுந்த பக்குவமான வயசு, நல்ல பக்குவமான ஞானம் வந்துடுத்து குழந்தைக்கு வேதாந்த சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கணும். அவருமே மகா வேதாந்தி மகாபண்டிதர். ஆனாலும் அக்காலத்திலே சமகாலத்திலே பாஷ்யகாரரே மீண்டும் அவதரித்திருக்கிறார் என்று சொல்லும்படியாக, சாட்சாத் பாஷ்யகாரரோ என்று சொல்லும்படியான உயர்ந்த பிரபாவத்தோடு சந்நியாசாசிரமத்தை சுவீகரிச்சு உபவீதினம் ஊர்த்வமுண்டரவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாக வீடே சிகையா சேகரிடம் பதிம் யதீனாம் என்று சொல்ல வேண்டி இருக்கும்படியாக உபவீதினம் ஊர்த்வமுண்டரவந்தம் சிகையோடும் யஜ்ஞோபவீதத்தோடும் திருதண்டத்தோடும் காஷாயத்தோடும் ஊர்த்வ புண்டரங்களோடும் நெடுதுயர்ந்த தோற்றத்தோடும் சாக்ஷாத் தெய்வமே காஷாய வேஷத்தை தரித்து கொண்டு பரதத்துவமே காஷாய வேஷத்திலே வந்து சஞ்சரிக்கிறதோ என்று அப்படி நடமாடிக்கொண்டிருந்தார் பாஷ்யக்காரர் என்று சுவாமி தேசிகன் அனுசந்தித்தார் போலே அதே போலே நடமாடிக்கொண்டிருந்த, அதுவும் காவேரி கரையிலே கொள்ளிடத்தின் கரைகளிலே ரொம்ப ஏகாந்தசீலராய் தனக்கு என்று ஒரு ஆசிரமம் என்று கூட இல்லாமல் ஆங்காங்கே இருந்த மரத்தடியிலேயும் நாணல் புதர்களிலேயும் ஜகத்தினுடையதான சர்வ சங்கத்தையும் பரித்தியாகம் பண்ணிவிட்டு எப்படி மகரிஷிகள் பரமஹம்சர்கள் அவர்கள் இந்த பிரபஞ்சத்திலே நமக்கு பகவானை தவிர ஒரு பற்றும் தேவையில்லை, ஒரு பற்றாலும் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று பகவத் சம்பந்தத்திலேயே எல்லா நன்மைகளும் உள்ளதாக அனுசந்தித்து கொண்டு ரொம்ப விரக்தர்களாய் சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பாவிச்சுண்டு சீதோஷ்ணங்களையெல்லாம் சமமாக பாவிச்சுண்டு கொஞ்சமும் ராகத்வேஷாதிகள் இல்லாமல் கண்ணன் பகவத்கீதையிலே சாதிக்கிறா போல சுகத்தையும் துக்கையும் சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பாவிச்சுண்டு வேறொன்றிலும் பற்றில்லாமல் ஆத்மா உண்டு, ஆத்மாவுக்கு அந்தரியாமியான ரொம்ப இனிய பரம்பொருள் உண்டு, அந்த பரதத்துவம் பரமபோக்கியமானவன் என்று இப்படி ஆத்மாராமர்களாய் எழுந்தொழிப்பார்களோ அதேபோலே உயர்ந்த ஆத்மாராமராய் ஆத்மானுபவத்தோடு எழுந்தொழிந்தார். நாம் நம் சம்பிரதாயத்திலே ஆத்மானுபவம் என்று சொல்வது பரமாத்மானுபவத்தை சொல்வது, அப்படி பரமாத்மானுபவத்தோடு எழுந்தொழிந்தார் சாக்ஷாத் சுவாமி. ஏற்பட்ட பரிசுத்த பரமஹம்சராய் உயர்ந்த ஜானியாய் சாக்ஷாத் பாஷ்யக்காரர் தானோ என்று சொல்ல வேண்டும்படி இருந்த அந்த சுவாமியினிடத்திலே குழந்தையை தன்னுடையதான திருக்குமாரனை கோபால தேசிகனை சேர்ப்பிக்க வேணும், வேதாந்த ஜானம் அவரிடத்திலே பெற வேணும் என்று ஸ்ரீ அவருடைய திருத்தகப்பனார் கோபால தேசிகனுடைய திருத்தகப்பனார் ஸ்ரீ கிருஷ்ண தேசிகன் ராயம்பேட்டையில் வசித்து வந்தவர். ராயம்பேட்டை என்பது இப்பொழுதுள்ள கண்டியூர் என்கிறதான திவ்ய தேசத்துக்கு அருகிலே இருக்கிறது. அந்த ராயம்பேட்டையிலே குமாரனோடு இப்படி வசித்து வந்தவர் தன்னுடைய திருக்குமாரனான கோபால தேசிகனை ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பி வச்சார். சாக்ஷாத் சுவாமிகளிடத்திலே போய் அன்வைத்து வேதாந்த காலக்ஷேபம் செய் என்பதாக அனுப்பி வச்சார்னு பார்த்தோம். திருக்குழந்தை தேசிகனும் சுவாமி தேசிகன் போலேயே கண்டாம்சமாக அவதரித்தார் என்றதான சுவப்ன விருத்தாந்தத்தையும் போன வாரம் பார்த்தோம். திருமலையிலே திருவேங்கடமுடையானுடைய கண்டாம்சமாக சுவாமி அவதரித்த சுவாமியுடைய தேவிகள், சுவாமியுடைய திருத்தகப்பனார் அனந்தசூரியும் தோதாரம்பியும் இப்படியாக சுவப்னம் கண்டு திருவேங்கடமுடையானுடைய கண்டையை அந்த தேவிகள் தான் வாங்கி விழுங்கி விடுவதாகவும், அதிலிருந்து 12 வருஷம் கர்ப்பந்தரித்திருந்து எப்படி பராசர பிரம்ம ரிஷிகள் முதலானவர்கள் 12 வருஷம் கர்ப்பந்தரித்திருந்தார்கள் என்று சொல்வார்களோ, அதுபோல 12 வருஷம் கர்ப்பத்திலே எழுந்தருளியிருந்து ஜகத்திலே ஞானபாஸ்கரனாக சுவாமி தேசிகன் அவதரித்தார். அதேபோல் இங்கே திருக்குடந்தை தேசிகன் அவருடைய திருத்தகப்பனாருக்கு ஒப்பிலியப்பன், திருவிண்ணகரப்பன், ஒப்பிலா என்னப்பன், பொன்னப்பன், மணியப்பன், முத்தப்பன், என்னப்பருமாய் என்று நம்மாழ்வாராலே அனுசந்திக்கப்பட்ட ஒப்பிலா என்னப்பனுடைய அனுகிரகத்தினால் ஏற்பட்ட ஸ்வப்னத்திலே ஒப்பிலா என்னப்பன் ஸ்ரீனிவாசன் அவருடைய கண்டையை பாயசமாக்கி சுவாமி தேசிக சுவாமி கிருஷ்ண தேசிகனிடத்திலே சமர்ப்பிச்சதாகவும், அதை கிருஷ்ண தேசிகனும் அவருடைய தேவிகளும் வாங்கி பருகினதாகவும், அன்றிலிருந்து திருவையில் வாய்த்து 12 மாதங்கள் கழித்து புரட்டாசி போராட திருநன்னாளிலே திருக்குழந்தை தேசிகன் அவதரித்தார் என்பதையும் பார்த்தோம். ஆக ஒப்பிலியப்பன் எம்பெருமானுடைய கண்டாம்சமாய் அவதரித்து ராயம்பேட்டையிலே புரட்டாசி போராட நன்னாளிலே திருவவதரித்து அக்காலத்திலே நம்முடைய திருத்தகப்பனாரான கிருஷ்ணதேசிகனிடத்திலே உபநயனாதி பஞ்சசம்ஸ்காராதி சகல சம்ஸ்காரங்களையும் பெற்றுக்கொண்டு சாஸ்திராபியாசம் பண்ணிக்கொண்டு வேதாந்த சாஸ்திரத்துக்கு தகுந்த காலத்திலே நம்முடைய திருத்தகப்பனார் உத்தரவுப்படி ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளினார். ஆச்சாரியரை சேவிச்சார், தனியன் சமர்ப்பிச்சார். ஸ்ரீரங்கநாத குருபாத சரோஜஹம்சம் வேதாந்த தேசிக பதாம்புஜ ஹிருங்கராஜம் ஸ்ரீமத் யதீந்திரஜடகோபதயாவலம்பம் வேதாந்த லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே என்பதாக இந்த தனியனை சமர்ப்பிச்சார். சாக்ஷாத் சுவாமியினிடத்திலே பிரார்த்திக்கிறார். சாக்ஷாத் சுவாமியும் அவ்வளவு விரக்தராயிருந்து ரொம்ப ஏகாந்தசீலராயிருந்து ரொம்பவும் ஆசிரியிச்சு சிஷ்யா சிஷ்யாளுக்கு மட்டும் காலக்ஷேபம் சாதிச்சுட்டு கொண்டிருந்த நாளிலே ஏற்கனவே பெருமாள் உத்தரவாகியிருந்தது ஸ்வப்னத்திலே, இன்று நம் கோபால தேசிகனை அனுப்புகிறோம் சிஷ்யனாக சுவீகரித்து அனுகிரகிக்க வேண்டும் என்று பெருமாள் உத்தரவாகியிருந்தது. அதனாலே பெருமாள் உத்தரவுப்படி ரொம்ப சந்தோஷத்தோடு சிஷ்யனை எதிர்பார்த்துட்டிருந்தார் ஆச்சாரியர். கோபால தேசிகனும் தம்முடைய பிதாவினுடைய உத்தரவுப்படி ஆச்சாரியரை தேடி கொண்டு வருகிறார். காவேரி கரையிலே கொள்ளிடக்கரையிலே ஆச்சாரியரை சேவிச்சு காலக்ஷேபத்துக்காக பிரார்த்திக்கிறார். ஆனால் பிரார்த்திச்ச உடனேயே காலக்ஷேபம் சொல்லும் வழக்கம் கிடையாது அந்த காலத்தில். நம் சம்பிரதாயமானது கேட்பாருக்கெல்லாம் இறைக்கிற சம்பிரதாயம் கிடையாது, ஆள் சேர்த்துக்கணும்னு அலைகிற சம்பிரதாயம் கிடையாது. ஜனங்கள் நம்ம சம்பிரதாயத்தை வந்து குவிஞ்சு எல்லாரும் கண்மூடித்தனமாக இந்த சம்பிரதாயத்தை அப்படி ஜனசமிருத்தி உள்ளதாக ஆக்கணும்னு பெரியவாள் ஒரு நாளும் நினைக்கல. உண்மையான விசுவாசத்தோட இந்த சம்பிரதாயத்தை ஒரு நாளும் கைவிடாதவர்களாய் பாரமைக்காந்தியம் இனிமேல் ஒரு நாளும் குலையாமல் இருக்க வேண்டியவர்களாய் ஆச்சாரிய பக்தி பரிபூர்ணர்களாய் உயர்ந்த அனுஷ்டானத்திலே பற்றுள்ளவர்களாய் எம்பெருமானிடத்திலே எப்பொழுதும் அச்சஞ்சலமான பக்தியோடு இருக்கக்கூடியவர்களானவர்களைத்தான் நாம் நம்முடைய சம்பிரதாயத்திலே உருவாக்க வேண்டும், அப்படிப்பட்டவர்களை தான் சேர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் நம்முடைய பெரியவர்கள் நினைச்சார்கள். பல பேர் நினைக்கலாம் இது ரொம்ப குறுகலான, ரொம்ப பரந்த மனப்பான்மை இல்லாத ஒரு சம்பிரதாயம்னு நினைக்கலாம். நல்ல விஷயங்களை எடுத்து சொல்வதிலே ரொம்ப தயங்கினவா இவான்னு நினைக்கலாம். நிறைய பேர் ஆள் சேர்க்கறதுக்கு இஷ்டம் இல்லாத சம்பிரதாயம்னு நினைக்கலாம். சுவாமி தேசிகனும் கூட அந்தனர் அந்தியல் எல்லையில் நின்ற அனைத்துலகம் வந்தவரே முதலாக இந்த சம்பிரதாயத்திலே சேர வேண்டாதவா கிடையாது. பிராமணர்களிலிருந்து பஞ்சமர்கள் வரைக்கும் ஒதுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், விலக்கப்பட்டவர்கள் என்றெல்லாம் பல பேர் முழங்குகிறார்களே, அப்பேற்பட்டவர்களிலே கூட அடிக்கடையனாயிருக்கிறவருக்கும் கூட ஸ்ரீ வைஷ்ணவனாவதற்கும் ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே இந்த ஜென்மத்திலேயே மோட்சம் பெறுவதற்கும் இங்கே நாம் உயர்ந்த வழியை வைத்திருக்கிறோம். ஆனால் அதற்காக ஆள் சேர்க்கும் சம்பிரதாயம் கிடையாது. கண்மூடித்தனமாக அவர்களாலே ஒரு ராஜகீய லாபம் உண்டு, லௌகிகமான லாபம் உண்டு, ஜனபலம் உண்டு நமக்கு, அதனாலே நமக்கு தன லாபம் உண்டு, பணபலம் சேர்க்கலாம். இப்படித்தான் பொதுவாக மற்ற சம்பிரதாயத்திலே முக்கியமானவர்கள், முனைப்பாக இருக்கிறவர்கள்லாம் செயல்படுவார்கள். அதுதான் உலகம் பூரா நடக்கிறது. நம் சம்பிரதாயத்திலே அப்படி ஆள் சேர்க்கும் படலம் கிடையாது. சத்விஷயத்தை இறைக்கிற வழக்கம் கிடையாது. எல்லாரும் நீங்கள் கேளுங்கள், நீங்கள் ஏன் கேட்கக்கூடாது என்று சேர்த்துக்கிறவா கிடையாது. இதுதான் உண்மை. ஏன்னா இந்த சாஸ்திரமானது ரொம்ப ரொம்ப ரகசியத்தனமான சாஸ்திரம். இது எல்லாருக்கும் இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. சர்வேஸ்வரனுடைய ஆஜ்ஞை பிரகாரம் சாஸ்திரங்களிலே காணப்படுவது உயர்ந்த விஷயத்தை இறைச்சால் உயர்ந்த சாஸ்திரத்தை தகுந்த பாத்திரம் என்று பரீட்சை பண்ணாமல் அவன் இந்த சாஸ்திரத்தை வீணடிப்பான், இந்த சாஸ்திரத்தை பணம் பண்ணுவான், இந்த சாஸ்திரத்தினுடைய மகிமை தெரியாமல் ரட்சிக்காமல் போவான் என்று இப்பேற்பட்ட பேர் வழிகளுக்கு சொன்னா அதை சொல்லிக் கொடுத்த ஆச்சாரியனுக்கு மகா பாபமாய், அந்த பாபம்தான் அந்த ஆச்சாரியருக்கும் இருக்கக்கூடியதான பகவத் பக்தியையே குலைக்கும், அவருக்கு சாஸ்திரத்திலே இருந்த தெளிவை போக்கும், அவருக்கே விஸ்வாசம் குறையும். அதனாலதான் சம்வத்சரம் ததர்த்தம் வா ததர்த்தார்த்தமே வா பரீட்சை விவிதோபாயைஹி கிருபையா நிஸ்பிருஹோபதே என்று சாஸ்திரம் சொல்வது சுவாமி தேசிகன் பலமுறை எடுக்கிறார். சம்வத்சரம் ததர்த்தம் வா ததர்த்தார்த்தார்த்தமே வா பரீட்சை விவிதோபாயைஹி சிஷ்யன் வந்தா அந்த சிஷ்யனுக்கு நாம் கொடுக்க வேண்டியது ரொம்ப பவித்திரமான வைதிக சம்பிரதாயமானபடியினாலும் அதிலும் பிரபத்தி சாஸ்திரமானது ரொம்ப ரகசியமானபடியினாலும் அதை விசுவாசத்தை முன்னிட்டு கொண்டு சாதிக்க வேண்டியதான உபாயமானபடியினாலும் அப்பேற்பட்டதான அதுக்கு வேண்டிய ஞானமும் பக்தியும் அந்த விசுவாசமும் தகுந்த அனுஷ்டானமும் இந்த சசிஷ்யனுக்கு வரப்பெறுமா, இவனுக்கு உண்டாகுமா, இருக்கிறதா என்று பார்த்துத்தான் சொல்லணுமா. அதனால தான் நம்ம சம்பிரதாயம் பிரபத்தி சம்பிரதாயமானது இறைக்கப்படுகிற சம்பிரதாயம் இல்லை, இது ரகசியமான சம்பிரதாயம். இதுதான் சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது சிம்ஹீர்தன்யம் போலே விஜாதீயர்க்கு ரசம் தெரியாதே இருக்கும் என்று சாதிக்கிறார். எப்படியாக்கும் சிங்கத்தினுடைய பால், பெண் சிங்கம் தருகின்ற பாலானது அந்த சிங்கம் ஈன்ற குட்டிக்கு மாத்திரம்தான் கிடைக்கும். யார் வேணாலும் போய் கறந்து எடுத்துக்க முடியாது, எந்த ஜந்துவும் போய் அதை ஊட்டி விட்டுட முடியாது. சிம்ஹீஸ்தன்யம் போலே விஜாதீயர்க்கு ரசம் தெரியாதே என்று சாதிக்கிறார் ரகசியத்ரே சாரத்தில். அதனால தான் இது ரொம்ப ரகசியமானதும் ஏகாந்தமானதும் இறைக்காததுமான சம்பிரதாயம், ஆள் சேர்க்க ஆசைப்படாததான சம்பிரதாயம். நல்லவர்களை மாத்திரம் சேர்த்துக் கொள்கிற சம்பிரதாயம், நல்லவர்கள் ஆகக்கூடியவர்களை மாத்திரம் சேர்த்துக்கக்கூடிய சம்பிரதாயம். இப்பொழுது சாக்ஷாத் சுவாமி பெருமாள் நியமனமாகி வந்த சிஷ்யனை உடனே சேர்த்துண்டார்னு இல்லை, அதுக்கு தான் சொல்ல வரேன். பெருமாளே நியமிச்சு கோபால தேசிகன் வருவான்னு சொல்லி அவருக்கு ஆச்சாரியங்கம் பண்ண வேணும்னு சாக்ஷாத் சுவாமியை நியமிச்சிருக்கார். கோபால தேசிகனும் நல்ல சத்பாத்திரமாய் ரிஷி குமாரன் போலே வருகிறார். அப்பேற்பட்டவர் அதுவும் பூர்ண ஜானத்தோடு இத்தனை வேதத்திலும் வேதாங்கங்களிலும் இத்தனை சாஸ்திரங்களிலும் பூர்ண ஜானத்தோடைய வரவரையும் பரீட்ச விவிதோபாயைஹி என்று சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் அவரை சத்பாத்திரந்தானா என்று பரீட்சிக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லியிருப்பதனாலே ஒரு வருஷமோ இல்லை 6 மாதமோ இல்லை அதுக்கும் குறைவாக 3 மாதமோ எப்படி யதோஜிதமாக நல்ல பரீட்சைகளினாலே தான் பரீட்சிச்சு உயர்ந்த சத்பாத்திரம் என்று தெரிந்து கொண்டு சொல்ல வேண்டும் என்று சாஸ்திரம் விதித்ததை மீறாமல் சிஷ்யனை பரீட்சிக்கிறார். அவருடைய ஞானத்தையும் அனுஷ்டானத்தையும் ஆச்சாரிய பக்தியையும் சம்பிரதாயத்திலே ருச்சியையும் பல தினங்களாக பரீட்சித்து பார்த்து ஆஹா இது ஷோடசவர்ண சுவர்ணம் போலே பத்திரமாத்து தங்கம் போலே 24 கேரட் என்று சொல்லும்படியான நல்ல தங்கமான சிஷ்யன் ஆகப்பட்டான் என்று சந்தோஷப்பட்டு மேற்கொண்டு காலக்ஷேபங்கள் ஆரம்பித்து உபதேசம் பண்ணுறார். அப்படி உபதேசம் பண்ணபோது ஏதோ சில கிரந்தங்களை மாத்திரம் உபதேசம் பண்ணும்படியா தான் நிறைய ஆச்சாரியாளுக்கும் சிஷியாளுக்கும் காலம் அப்படித்தான் இருக்கு. ஆனால் சுவாமி ஆரம்பித்து திருக்குடந்த தேசியனுக்கு உபதேசித்த அந்த கிரந்த வரிசையை ஆச்சாரியாள் எழுதி வச்சிருக்கா. முதல்ல ஒரு நல்ல நாளிலே பார்த்து ஆரம்பிக்கிறார். அதுவும் நல்ல நாளிலே பார்த்து ஆரம்பிப்பதற்கு முன்னாடி அந்த வித்யா கிரகணத்துக்கு விரோதியான பாபம் உண்டு, யாருக்கும் இருக்கும். அதனாலே பிரம்ம வித்யா பிராப்தி விரோதி நிவிருத்தியர்த்தம் சில பிராயசித்தங்கள் பண்ணுவதும் வழக்கம். பெரியவர்களுடைய காலக்ஷேபத்திலே இதெல்லாம் இருந்தது, முன்னாலே இருந்தது. இந்த குழந்தை இத்தனை ஜென்மங்களிலே இப்பேற்பட்ட உயர்ந்த பரம ரகசியதமமான இந்த பிரம்ம வித்யையை ஏன் பெறவில்லை? இந்த பிரம்ம வித்யை பெறுவதற்கு உண்டானதான புண்ணியம் கிடைக்கல. இந்த பிரம்ம வித்யை கிடைக்க முடியாததற்கு தடுப்பதற்கு வேண்டியதான விரோதியான பாபம் இருந்தது. அந்த பாபத்தை நிவர்த்திப்புக்கிடும். அப்பதான் மேற்கொண்டு காலக்ஷேபம் நன்றாக தொடங்கி நிர்விக்ரமாக பூர்த்தி ஆகுன்றதுனால அந்த பிரம்ம வித்யா பிராப்தி விரோதி நிவர்த்தியர்த்தம் பிராயச்சித்தம் பண்ணி வச்சு அதுக்கு மேலே காலக்ஷேபம் தொடங்கி வைப்பா. அந்த பிராயச்சித்தம் எந்த முகமாக இருக்கும்னா அது அந்தந்த சமயத்தில் ஆச்சாரியாளுடைய திருவுள்ளத்திலே என்ன மாதிரி பிரகாசிக்கிறதோ அதுபோல இருக்கும். சில சமயம் சேது சமுத்திர ஸ்நானம் பண்ணிவா, இல்லை மகா புண்ணிய நதிகளிலே இப்படியான சில காலங்கள் ஸ்நானம் செய்துவா, இல்லை இப்போ ஏற்பட்டதான கிருஷ்ணம் என்ன சாந்திராயணம் என்ன பிராஜாபத்திய கிருஷ்ணம் என்ற என்பதான பிராயச்சித்தங்கள் செய்துவா என்றெல்லாம் சொல்லுவா. அதில் என்ன முடியுமோ எது மேற்கொண்டு காலக்ஷேபத்துக்கு அனுகூலமாக இருக்குமோ அந்த பிராயச்சித்தம் பண்ணுற வழக்கம் உண்டு. அந்த காலத்தில் அநேகமாக இந்த கிருஷ்ண பிராஜாபத்தியம் என்கிறதான பிராயச்சித்தத்தை பண்ணுவது பெரும்பாலான வழக்கம். அப்படி அந்த காலக்ஷேபத்தை யதாசாஸ்திரம் தொடங்கி வச்சு முதலிலே உபதேசம் பண்ண வேண்டியது ஸ்ரீபாஷ்யக்காரருடைய நித்திய கிரந்தம். பரமைகாந்திகள் எப்படி பகவானை பரிசுத்தமாக ஆராதிப்பார்கள் என்றதை சொல்லிக் கொடுக்கணும். அந்த பகவத் ஆராதனம்தான் பெரிய பலம். அந்த பலம் தரக்கூடிய புண்ணியம் அமோகம். அதனால தான் மேற்கொண்டு உயர்ந்ததான ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் மேலும் மேலும் ரொம்ப மெருகேறி கிடக்கும் என்றதுனாலே முதல்ல நித்திய கிரந்தத்தை பாஷ்யக்காரருடைய நித்திய கிரந்தத்தை உபதேசம் பண்ணினார். அடுத்து ஸ்ரீ சுவாமி தேசிகன் பாஞ்சராத்திர ரட்சையை சாதிச்சிருக்கார். அதிலே பாஞ்சராத்திரத்தை அனுசரித்து நம்முடைய பிரபன்னர்களுடைய அனுஷ்டானம் என்னன்னு சாதிச்சிருக்கார். அதை பாஞ்சராத்திர ரட்சையையும் அதுபோல இருக்கிற அனுஷ்டான கிரந்தங்களையும் முதல்ல கலக்ஷேமம் சாதிச்சு எல்லாவற்றிற்கும் சிரேஷ்டமான ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்தை முதல்ல சாதிக்கிறார். ஸ்ரீமத் ரகசிய திரேசார கிரந்தம் தான் தேசிக சம்பிரதாயத்திலே பாஷ்யக்காரருடைய சம்பிரதாயத்திலே அவசியம் எல்லாரும் பரிபூர்ணமாக காலக்ஷேபம் செய்ய வேண்டிய கிரந்தம். இந்த கிரந்தத்தை ரொம்ப ஆர்வத்தோடே நுணுக்கமாக சூக்ஷ்மமாக ஆச்சாரியாளிடத்திலே தகுந்த முறையிலே காலக்ஷேபம் பண்ணிவிட்டால் இதற்கு மேல் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு குறையே கொலை அது வரவே வராது, குறையே வராது. யார் இந்த காலக்ஷே இந்த ரகசியதிரைசாரன் காலக்ஷேபம் பண்ணுறாளோ அவளிடத்துல ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் குறையாது, பிரபத்தி சாஸ்திரத்திலே விஸ்வாசம் குறையாது. தாங்கள் பிரபஞ்சத்திலே நடமாடும் போது எந்த இடத்தில் இருந்தாலும் அவளுக்கு தாங்கள் செய்வதிலே எது சரி எது தப்பு என்றதான நிஷ்டை இருக்கும், ரொம்ப தெளிவு இருக்கும், அது நல்ல தைரியம் இருக்கும். இந்த ஆத்மாவை சரண்யன் ஒருவடியும் கைவிடான் என்கிறதான தைரியம் இருக்கும். நாம் பேசுவது, நாம் எடுத்து சொல்வது, நாம் தெரிந்து கொண்டிருப்பது சாஸ்திரியந்தானா? சாஸ்திரம் பிறழாமல் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோமா, பேசுகிறோமா, உபதேசம் செய்கிறோமா என்று அந்த ஒரு அந்த ஒரு பிடிப்பு, அந்த ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும். இதெல்லாம் அந்த ரகசியத்திரைசார காலக்ஷேபத்தினாலே கிடைப்பது. ரகசியத்திரைசாரம் வாசிச்சுட்டு தான் மற்ற வேதாந்த சாஸ்திரங்கள் வாசிச்சா தெளிவு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரகசியத்திரசாரமே உயர்ந்த தெளிவான கிரந்தம். அதனாலே ரகசியத்திரைசாரத்தை அடுத்து சாதிச்சார். அதற்கு மேலே ஸ்ரீபாஷ்யம் கீதாபாஷ்யம் இந்த கிரந்தங்களையும் பூர்ணமாக உபதேசம் பண்ணினார். ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானமாக நடாதூரம்மாளிடத்திலே கேட்ட சகலார்த்தங்களையும் சுதர்சன சூரிகள் ஸ்ருத பிரகாசிகையிலே சாதிச்சிருக்கார். ஸ்ருத பிரகாசிகையை ரட்சிப்பதுதான் தனக்கு வாழ்நாளிலே கிடைத்த மிகப்பெரிய பொறுப்பாக நினைச்சுண்டிருந்தார் சுவாமி தேசிகன். இப்படி அந்த ரகசிய சாஸ்திரத்தை பிரபத்தி சம்பிரதாயத்தை ரட்சிப்பது தனக்கு மிகப்பெரிய பொறுப்பாக நினைச்சிருந்தாரோ, அதே போல ஸ்ருத பிரகாசிகையை ரட்சிப்பது பாஷ்யக்காரருடையதான திருவுள்ளத்தை அவரிடத்திலே கேட்ட அதே வார்த்தைகளையே அடுத்தடுத்து ஆச்சாரியர்கள் சேமித்து வைத்து உபதேசித்தார்களே, அதையே பட்டோலைப்படுத்தி வைத்தாரே சுதர்சன சூரிகள், அதை ரட்சிப்பதுதான் தனக்கு தலையாய கடமை என்று இருந்தார் சுவாமி தேசிகன். ஸ்ருத பிரகாசிகா பூமௌ ஏனாதோ பரிரட்சிதா பிரவர்த்திதாஜ பாத்திரேஷு தஸ்மை ஸ்ரேஷ்டாய மங்களம் என்று பார்க்கிறோம் இல்லையா. அப்படி ஸ்ருத பிரகாசிகா பூமம் ஏன் ஆதவு பரிரட்சிதா, இதையே காப்பாற்றுவதையே முக்கியமாக வச்சிருந்தா சுவாமி. பெரியவாள் எப்பவும் கேட்பா, வேதாந்த சாஸ்திரத்திலே ஒரு தெளிவு வேணும்னா ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தா இந்த விஷயத்தை இந்த இடத்திலே ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் சாதிச்சிருக்காரே அந்த கட்டத்தை வாசிச்சிருக்கையான்னு கேட்பா. இது ரொம்ப சாமான்யமான சகஜமான எல்லாரும் கையாளும் வார்த்தை. இது வேதாந்தத்தில் எந்த ஒரு சந்தேகமாயிருந்தாலும் அது நம்முடைய சித்தாந்தமாயிருந்தாலும் சரி, இல்லை இதர சித்தாந்தத்தை கண்டிக்க வேண்டிய தெளிவு வேணும்னாலும் அதற்கு பெரியவர்கள் கேட்பது ஸ்ருத பிரகாசிகையை இந்த இடத்திலே சேவிச்சிருக்கையா என்று கேட்பா. அது அப்படியான வேதாந்தத்திலே கஷடர தெளிவை கொடுக்கக்கூடிய ஸ்ருத பிரகாசிகை. அதற்கு மேலே சுவாமி தேசிகன் கீதா பாஷ்யத்துக்கு சாதித்திருப்பதான தாத்பரிய சந்திரிகையை உபதேசம் பண்ணினார். தாத்பரிய சந்திரிகையானது கீதா பாஷ்யத்துக்கு அத்தியுதமான வியாக்கியானம். சுவாமி தேசிகன் எப்பேற்பட்டதான ஒரு உபன்யாசகர், எப்பேற்பட்டதான வியாக்கியாதா, அவர் எப்பேற்பட்ட ஒரு மகா ஜானி. அது எப்படியாக்கும் அந்த சாஸ்திரங்களை, அதுவும் பூர்வாச்சாரிய கிரந்தங்களை, அதில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை உள்பட கஷடர தெளிவாக சாதிக்கக்கூடிய மகாத்மான்வரை தாத்பரிய சந்திரிகையில தான் சேவிக்கணும். அப்படி அந்த கீதாபாஷ்யத்துக்கு அத்தியுதமான ஒரு பிசகும் வராமல் ஒரு பிழையும் புகுராமல் அற்புதமாக சாதிச்சிருக்கார் கீதாபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் தாத்பரிய சந்திரிகை. அந்த தாத்பரிய சந்திரிகை விஸ்தாரமாக காலக்ஷேபம் சாதிக்கிறார். இதற்கு மேலே சததூஷிணிய சாதிக்கிறார் சாக்ஷாத் சுவாமி திருக்குழந்த தேசிகனுக்கு. சததூஷிணி என்ற கிரந்தம் சுவாமி தேசிகனை அத்வைதிகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு அத்வைதமே பரம பிரமாணம், சர்வங்கல இதம் பிரம்மா, ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா, தத்துவமசி, நேகநானாஸ்தி கிஞ்சன, இப்படி பல உபனிஷத் வாக்கியங்களிலே சாதிக்கு சொல்லப்பட்டிருக்கிறதான எல்லாம் பிரம்மமே என்றதான வாதத்தை முன்னிட்டு கொண்டு அவர்கள் பிரபலமாக சங்கரர் முதலான அவாளுடைய பெரியவாளுடைய கிரந்தங்களை முன்னிட்டு கொண்டு பிரமாதமாக வாதத்துக்கு வந்தபோது சுவாமி தேசிகன் அந்த அத்வைதத்தை 100 விதமாக தூஷணம் பண்ணி கண்டிச்சார். ஒரு சமயத்து ஒரு சந்தர்ப்பத்தில் 7 நாள் நடந்தது இந்த வாதம். வாதம் தொடர்ந்து 7 நாள் நடந்தது. 100 விதமாக கண்டிச்சார். அதில் அத்வைதத்தை எந்த இடத்துல தொட்டாலும் அந்த சாஸ்திரம் தப்பாக தான் இருக்கு. அது பிரம்மம் ஒன்றுன்னு தான், பிரம்மம் ஒன்று தான் இருக்குதுன்னு சொன்னால் அது தப்பாக இருக்கு. அந்த பிரம்மத்துக்கு பிரம்மம் ஒன்று தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு மாயை ஒன்று இருக்குது, அதனால தான் இந்த ஜெகத்து இப்படி இருக்குதுன்னு சொன்னால் அந்த மாயை என்பது தப்பாக இருக்குது. அது மாயையானது பிரம்மத்தை ஆசிரயிச்சிருக்கா, பிரம்மத்தை ஆசிரயிக்காமல் இருக்கா, பிரம்மத்தோடு சேர்ந்ததா என்ன இருக்கா இல்லையா மாயை என்று இப்படி பல விசாரங்கள் பண்ண வேண்டி. அப்போ அந்த பிரம்மந்தான் மாயையினாலே ஜெகத்தாக பரிணமிக்குமா, எப்படி பரிணமிக்கும்? அப்பொழுது இந்த ஜெகத்தானது சத்தியம் என்று சொல்லப்பட்டதான வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன கதி? இப்பேற்பட்ட உபனிஷத் பாகங்களுக்கு என்ன கதி? பிரம்மம் ஒன்றுதான் இருக்குன்னு சொன்னால் அதை எப்படி அறிய முடியும்? அது அறியக்கூடிய தத்துவமா அறிய முடியாத தத்துவமா? அது சச்சிதானந்த ஸ்வரூபம் மாத்திரம் என்று சொன்னால் ஜீவாத்மாக்கள் எப்பேற்பட்டவர்கள்? அந்த பிரம்மத்தின மாயினாலே பிரதிபலிக்கப்பட்ட ஜீவாத்மாக்கள் என்ன என்ன அவர்களும் சச்சிதானந்தமா இல்லை வெறும் மாயை மாத்திரமா? மாயை மாத்திரமா இருக்கிறவர்களுக்கு ஞானம்தான் எப்படி வரும்? வரக்கூடிய ஞானமும் மாயையாகத்தான் இருக்கும். மாயையாக இருக்கிறவ மாயினாலே ஜீவர்களாக இருப்பவர்களுக்கு மாயினாலே ஏற்படக்கூடியதான ஞானம் எப்படி பிரம்மத்தை காட்டும்? அந்த பிரம்மந்தான் ஞானத்துக்கு அதீதம் என்று சொன்னால் அந்த ஞானத்துக்கு அதீதமான பிரம்மத்தை எந்த காலத்திலே ஒருவன் அறிய முடியும்? அது எப்படியோ 1000 இருக்கு. அத்வைதத்தை தொலைக்கணும்னா 1000 கேள்விகள் போடலாம். சுவாமி தேசிகன் எல்லாவற்றையும் 100 தூஷணங்களினாலே ரொம்ப ஆச்சரியமாக கண்டிச்சார். அதுக்கு அந்த அந்த சந்தர்ப்பத்திலே நடந்த வாதத்தை எல்லாம் சுவாமியினுடைய பிரதான சிஷ்யரான பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி ஒரு புஸ்தகமாக சாதிச்சு அது சுவாமி தேசிகனிடத்திலே சமர்ப்பித்தார். சுவாமி தேசிகன் அவர் அந்த சபையிலே சொன்ன வார்த்தைகளே அதுவே அங்கே பட்டோலையாக இருந்தது. அதனாலே அது சுவாமி தேசிகன் இதை நம்முடைய கிரந்தமாகவே இருக்கட்டும் என்று சொல்லி தாமே சாதித்த கிரந்தமாக அதற்கு கையொப்பமிட்டு ஸ்ரீ கவிதார்க்கி சிம்மசிய சர்வதந்திர சுதந்திரஸ்ய ஸ்ரீமத் வேங்கடநாதஸ்ய வேதாந்தாச்சாரியஸ்ய கிருதிஷு சததூஷிணி என்பதாக கையொப்பமிட்டு கொடுத்தார். அந்த சததூஷிணி என் கிரந்தத்திலே வாதங்கள் 100 உண்டு என்று சொல்லுவா. ஆனால் இப்பொழுது கிடைப்பது 63 வாதங்கள் தான் கிடைக்கிறது. அந்த சததூஷிணி கிரந்தத்தை பூர்ணமாக காலக்ஷேமம் சாதிக்கிறார். அதனால அத்வைதம் பிரபலமாக இருந்தாலும் அந்த அத்வைதமானது ஒரு அம்சத்திலும் அதனுடைய ஒரு கொள்கையிலும் தத்துவம் இருக்க முடியாது என்பதை ரொம்ப தெளிவாக விஸ்தாரமாக காட்டக்கூடிய சததூஷணி கிரந்தத்தை காலக்ஷேமம் சாதிச்சார். தத்துவமுக்தா கலாபம் சாதிச்சார். தத்துவமுக்தா கலாபம் என்பது தத்துவங்கள் என்பது ஈஸ்வர தத்துவம், ஜீவ தத்துவம், அச்சேதன தத்துவம். அச்சேதன தத்துவங்கள் 3, ஜீவ தத்துவங்கள் 3, ஈஸ்வர தத்துவம் சர்வேஸ்வரன் ஒருவன் என்று. தத்துவம் என்றால் உண்மை பொருள் என்று அர்த்தம். இருப்பது உண்மையான பொருள்கள் 3 விதம். அதில் சர்வேஸ்வர தத்துவம் என்கிறது ஞான தத்துவமான பொருள். ஜீவ தத்துவம் என்பது ஞான தத்துவமான பொருள் தான், ஆனால் அதில் பத்தர்கள், நித்தியர்கள், முக்தர்கள் 3 விதம் உண்டு. அச்சேதனமும் உண்டு. அது காலம், பிரகிருதி, சுத்த தத்துவம்னு 3 பொருள்கள் உண்டு. இதிலே வரக்கூடிய சங்கைகள் உண்டு. இது இந்த பொருள்கள் தான் எப்பேற்பட்ட பொருள்கள், இந்த பொருளுடைய ஸ்வரூப ஸ்திதி பிரவர்த்திகள் என்ன, இதை தவிர வேறொன்றும் இருக்க முடியாதா, இதெல்லாம் விசாரம் வரும். இதில் தெளிவு இருக்கணும். சுருக்கமாக சொன்னால் சுவாமி தேசிகனுடைய ரீதியில் நமக்கெல்லாம் தெளிவு 2 விதத்தில் இருக்கணும்னார். ஒன்று வந்து தத்துவங்களிலே தெளிவு இருக்கணும், இன்னொன்று ரகசியங்களிலே தெளிவு இருக்கணும். தத்துவத்ரயத்திலும் ரகசிய திரயத்திலும் தெளிவு வரும். தத்துவம் என்பது இப்போது சொன்னால் எம்பெருமான், அதேபோல் ஜீவன், அது தவிர இருக்கக்கூடிய இயற்கைகள் எப்படி சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் என்பது தத்துவம். இது இந்த ஞான பொருள்களிலும் இல்லை அச்சேதன பொருள்களிலும் அவை என்னவென்று தெளிவு வேணும். அதே போல ரகசியத்திலே தெளிவு வேணும். ரகசியமானது இந்த ஜீவாத்மா எப்படி பகவானை அடைய முடியும் என்கிறதான வழியை உபாயத்தை ரகசியமாக சொல்றது. அந்த ரகசியம்தான் திருவஷ்டாட்சரம் துவயம் சரம ஸ்லோகம் என்ற மந்திரங்களிலே அது பொதிந்து கிடக்கிறது. அதனால இதுல ரெண்டுத்திலையும் தெளிவு இருந்தா போதும், இதற்கு மேல் தெளிவு வேண்டியதில்லைன்னு சுவாமி தேசிகன் திருவள்ளும் இதனுடைய விஸ்தாரமாக தான் மேற்கொண்டு சகல சாஸ்திரங்களும் இருக்கு. அதனால ரகசியத்தையும் தத்துவத்தையும் அடிக்கடி நிறைய கிரந்தங்கள்னாலே சாதிச்சிருக்கார் சுவாமி. அதுல சகல தத்துவங்களையும் விசாரிச்சு சாதிப்பது தத்துவமுக்தா கலாபம் என்பது 500 ஸ்லோகங்களினாலே கம்பீரமாக சாதிப்பார். அது அந்த தத்துவமுக்தா கலாபம் ஏன்னா அதுக்கு வியாக்கியானமாக சர்வார்த்த சித்தின்னு சுவாமி சாதிச்சிருக்கார். இதுவும் போக நியாச வித்யா தர்ப்பணம் ஸ்ரீ தத்துவ சித்தாஞ்சனம் இதெல்லாம் சாட்சாத் சுவாமியே பண்ணின கிரந்தங்கள். இது நியாச வித்யா தர்ப்பணம் திரௌபதி சாஸ்திரத்தினுடைய சூக்ஷ்மங்களை எல்லாம் சுவாமி தேசிகன் சாதிச்சதற்கு மேலாக இன்னும் சில கேள்விகள் எல்லாம் வரும். அது கேள்விகள் அடுத்தடுத்து எந்த ஞானிகளும் கேள்வி கேட்பா, அஜானிகளும் கேள்வி கேட்பா. அதனால அப்பேற்பட்டதான சந்தேகங்களை எல்லாம் நிவர்த்திப்பிச்சு கொண்டு நியாச வித்யா தர்ப்பணம் என்று பிரபத்தி சாஸ்திரத்தை கஷடர சாதிச்சிருக்கார் ஸ்ரீ சாக்ஷாத் சுவாமி. அந்த கிரந்தம் ஸ்ரீ தத்துவ சித்தாஞ்சனம். ஸ்ரீ தத்துவ சித்தாஞ்சனம் பிராட்டியினுடைய ஸ்வரூபம் என்ன சுவாமி தேசியம் சாதிக்கிறார். ஓர் உயிராய் நின்ற உன்சுடரின்ப உருத்தனிலும் பேருருவத்திலும் பின்னதில் தோற்றும் உருக்களிலும் ஓருருவான உலக உலகிலும் ஏற்கும் உருக்களினால் சேருதல் மண்ணு செய்யாளன்பரின் மனம் சேர்ந்தனரே. பிராட்டியானவள் பெருமாளை எல்லா காலத்திலும் எல்லா விதத்தினாலும் அனுசரிப்பவள், எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்தையும் பரிபூர்ணமாக அனுசரிப்பவள். ஆத்மஸ்வரூபம் எப்படி விபுவாய் சர்வேடத்திலும் வியாபிச்சிருக்குமோ அதுபோலே பிராட்டியும் சர்வேடத்திலும் வியாபிச்சிருந்து பெருமாளை அனுசரிப்பவள், அப்படி நெருக்கமாக அணைத்திருப்பவள். பெருமாள் என்கிற ஆத்ம தத்துவம் இனிப்பது பிராட்டி என்கிற ஆத்ம தத்துவம் சேர்ந்திருப்பதனாலே. அதனால இப்படி ஒரு நாளும் ஒரு விதத்தினாலும் ஓர் அம்சத்தினாலும் பிரிவில்லாமல் சேர்ந்திருக்கிறதான பரமாத்ம தத்துவமாக்கும் பெருமாளும் பிராட்டியும். இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்திலே பாஷ்யக்காரருடைய சம்பிரதாயத்திலே சுவாமி தேசிகன் ரொம்ப தெளிவுபட சாதிச்சிருக்கிற விஷயம் இது. பிராட்டியை இப்படி விபுவாக ஒத்துக்கொள்வதும் பிராட்டியை எம்பெருமானைப் போலேயே பரிபூர்ணமான பரமாத்ம தத்துவம் போலே எப்படி பிரகிருதிம் விகிருதிம் வித்யாம் சுரபூத இதப்பிரதாம் ஸ்ரத்தாம் சுரபாபிம் சுரபிம் நமாமி பரமாத்மிகாம் ஸ்ரத்தாம் விபூதிம் சுரபிம் நமாமி பரமாத்மிகாம் என்று பரமசிவனுடைய வாக்கியத்தினாலே பிராட்டி பெருமாளை எப்படி பரமாத்மான்னு சொல்வோமோ அதுபோலே பரமாத்மிகா என்று பரமசிவன் இன்னும் மற்ற மகர்ஷிகளும் இப்படி சாதிச்சிருக்கா. அதுக்கு பிரமாணங்களையும் காட்ட ஆள வந்தாரும் பகவத சாந்தானந்த மகாவிபூதி பரமம் எத் பிரம்ம ரூபம் ஹரேர் மூர்த்தம் பிரம்ம ததோபி தத் பிரியதரம் ரூபம் எத் அத்யத்புதம் யான்யன்யானி யதாசுகம் விகரதோ ரூபாணி சர்வாணி தானி ஆகுஸ்வைர் அனுரூப ரூப விபுவைர் காடூப கூடானிதே. எம்பெருமானை எல்லா நிலைகளிலும் எல்லா விதத்தினாலும் நெருக்கமாக அணைத்து பிணைத்து கொண்டிருப்பவள் பெரிய பிராட்டியார் என்று சாதிச்சிருப்பது போல சுவாமி தேசிகன் பிராட்டியும் விபுதத்துவம் தான் பலகாலம் ஸ்திரப்படுத்தியிருப்பத இன்னும் அபூர்வபக்ஷ சித்தாந்தங்களை காட்டி ஸ்ரீதத்துவ சித்தாஞ்சனத்திலே சாக்ஷாத் சுவாமி நிர்ணயம் பண்ணி கொடுக்கிறார். இப்படி ஏகப்பட்ட கிரந்தங்களை ஒன்றும் விடாமல் நம்ம சம்பிரதாயத்திலே வாசிக்க வேண்டியதான வேதாந்த கிரந்தங்களிலே அதுவும் பூர்வாச்சாரிய கிரந்தங்களிலே ஒன்று விடாமல் சாதிச்சு கொடுத்து காலக்ஷேமம் சாதிக்கிறார் சாக்ஷாத் சுவாமி. சிஷ்யனை விசேஷமாக பரீட்சிச்சார். இப்படி ஆச்சரியமாக சிஷ்யனுக்கு விசேஷமான காலக்ஷேமெல்லாம் சாதிச்சார். ஆனால் திருவாராயிருப்படி அதுக்கு வேண்டிய பகவத் விஷயம் இதெல்லாம் சாதிக்க வேண்டியிருக்கும் போது பகவத் விஷயத்தை சாதிக்கச்சே சாக்ஷாத் சுவாமி சாதிச்சார். நாம் திருவாராயிருப்படிக்கு வியாக்கியானமாக 24,000 சப்தார்த்தம் சாதிச்சிருக்கோம். அது பூர்வாச்சாரியாள் சுவாமி தேசிகரிடத்திலிருந்து தாங்கள் கேட்டதான அர்த்தங்களை எல்லாம் நமக்கு சேகரித்து கொடுத்த கிரந்தம் அது. திருவாய்மொழிக்குத்தான் வியாக்கியானம் என்று பண்ண ஆரம்பிச்சு அது தமிழ் கிரந்தமாக இருப்பதனாலேயும் அதில் ஈடுபட்டு சில வாக்கியங்கள் சொல்லும்போது அது உற்சாக வேகத்தில் சரண்யனுடைய கிருபை எப்போ ஏற்பட்டது, அதற்கு சரணாகதியும் செய்யவானாம் நாம் எம்பெருமான் நாம் நம்முடைய சரணாகதியையும் கூட எதிர்பார்க்காமல் மோட்சம் கொடுப்பான் என்று அதை சொல்ல வந்து சென்னாச்சாரி சம்பிரதாயம் வளர்ந்து போயிடுத்து. திருவாராயிரப்படிக்கு எது வாஸ்தவமான அர்த்தம் என்ன, பகவத் விஷயம் திருவ நம்மாழ்வார் சாதிச்சிருக்கும் திருவாய்மொழிக்கு பரமார்த்தம் என்ன என்பதை சுவாமி தேசிகம் சாதிச்சது நம்மாச்சாரியாள் நமக்கு சொல்லிக் கொடுத்த அம்சங்களை எல்லாம் சொல்லி அங்கே சொல்லி வச்சிருக்கோம். 24,000 படிகளே அதை நேர் நான் நம்மிடம் அதிகரிப்பதற்கு பதிலாக நம்மிடத்திலே திருவாராய 24,000 படியை அதிகரித்தவரான ஸ்ரீ பாதுகா சேவக ராமானுஜ சுவாமியினிடத்திலே காலக்ஷேபம் செய்ய வேண்டும் என்று நியமித்தார். பாதுகா சேவக ராமானுஜ சுவாமிக்கும் சாக்ஷாத் சுவாமிக்கும் ஆச்சாரிய ரங்கநாத சுவாமியும் கல்யாணாக ரங்கநாத சுவாமி தான். ஆனால் அதே பாதுகா சேவக சுவாமி அந்த பகவத் விஷயத்தை அதிகரிக்கச்சு 24,000 படியை சாக்ஷாத் சுவாமி சாதிச்சிருக்கிறத அவரிடத்திலே அத்தியுதமாக பகவத் விஷயம் தங்கியிருக்கிறத அனுபவிக்கிறதுக்காக இவரிடத்திலே தனக்கு கூட தன்னோடே ஆச்சாரியரிடத்திலே சதீர்த்தராய் இருந்த சாக்ஷாத் சுவாமியரிடத்திலே தான் காலக்ஷேபம் பண்ணினார். அதாவது அது சாக்ஷாத் சுவாமியினுடைய மகாபிரபாவத்தை இந்த அம்சத்திலையும் நினைச்சுக்கலாம். தன்னோடே சேர்ந்து ஆச்சாரியரிடத்திலே காலக்ஷேபம் பண்ண ஒரு சிஷ்யர் அவரே தன்னையே ஆச்சாரியனாக வரிக்கும் அளவுக்கு சாக்ஷாத் சுவாமி எழுந்தருள் இருந்தார். அந்த அப்போ ஏற்பட்ட ஆச்சாரிய விசுவாசத்தையும் உடையவரான பாதுகா சேவக ராமானுஜ சுவாமியினிடத்துல தன்னிடத்திலே காலக்ஷேபம் பகவத் விஷயம் காலக்ஷேபம் கேட்டவரிடத்துல அன்வைக்க சொன்னார். பாதுகா சேவக ராமானுஜ சுவாமி என்று நான் சின்ன ஆண்டவனை சொல்ற வழக்கம், ஆனால் அதற்கு முன்னாலும் கூட திருக்குடந்த தேசிகனுக்கும் ஆச்சாரியனாக பகவத் விஷயத்துக்கு ஆச்சாரியனாக பாதுகா சேவக ராமானுஜ சுவாமி எழுந்தருள் இருந்தார். அவரை பாதுகா சேவக ராமானுஜ சுவாமின்னு ஏன் சொல்லுவான்னா அது மகான்கள் பெரியவா சொல்ற வழக்கம். அந்த சுவாமிக்கு முதல்ல பாதுகாசகசரத்தில் ஈடுபாடு ஏற்பட்டது. சிறு வயசுல அந்த சுவாமிக்கு பாதுகாசகசரத்தில் ஈடுபாடு ஏற்பட்டது. அந்த பாதுகாசகசரத்தை அனுசந்தானம் பண்ணச்சே இதை காட்டிலும் ஒரு பெரிய வேதாந்த புஸ்தகம் கிடையாதுன்னு அவ்வளவு ஈடுபாடு மகாவிஸ்வாசம் இருக்கு. இந்த பாதுகாசகசரத்திலே சுவாமி தேசிகன் சாதிக்காத ஒரு வேதாந்த ரகசியம் இல்லை. இந்த பாதுகாசகசரம் இதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்லோகங்களும் ஆச்சரியமான பெரிய அதிர்ஷ்ட ரத்னம் போல இது. எனவே அதிர்ஷ்டக்கல் அதிர்ஷ்டக்கல் என்று சொல்வார், ராசிக்கல்னு சொல்லுவாளே அது மாதிரி அது ஒவ்வொரு ஸ்லோகமும் ரத்தனம் போல. அந்த பாதுகாசகசரத்திலே ஒவ்வொரு ஸ்லோகமும் ரத்தனம் போலே. அது நமக்கு செய்து வைக்காததான யோகக்ஷேமங்கள் கிடையாது. அதனாலே சர்வயோகக்ஷேமங்களையும் தரக்கூடியதான ஸ்ரீ பாதுகாசகசரத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் பலகாலம் ஆழ்ந்து இருந்து அதையே நினைச்சு அதையே அனுசந்தானம் பண்ணி அதையே எடுத்து சொல்லி இப்படி ரொம்ப ஈடுபட்டு இருந்ததுனாலே அந்த பாதுகாசகசரத்தினுடைய பிரபாவத்தை அனுசந்தானம் பண்ணின மகிமையினாலே அந்த சுவாமிக்கு எப்படி ஹயக்ரீவருடைய பரம கட்டாட்சத்தினாலே சுவாமி தேசிகனுக்கு மேதாவிலாசம் அபரிமிதமாக ஆச்சுதோ அதுபோல அந்த சுவாமிக்கு இந்த பாதுகா சேவக ராமானுஜ சுவாமிக்கு சிறு வயசிலேயே பாதுகாசகசரத்திலே இருந்த ஊற்றமும் அதையே அனுசந்தானம் பண்ணுவதும் அதனுடைய அர்த்த விசேஷங்களையே நினைப்பதும் அதுவே எல்லாவற்றினாலும் பெருமையுடையது என்று நினைப்பதும் அதனுடைய மகிமையை காட்டிலும் இன்னொரு மகிமை தரக்கூடியதும் இன்னொரு கந்தம் இல்லை என்ற அந்த விசுவாசத்தினாலேயே அந்த சுவாமி ஹயக்ரீவ பிரசாதத்தினாலே வரக்கூடிய மேதா விலாசத்தை அடைஞ்சவர் என்பதனால அந்த சுவாமிக்கு இந்த திருநாமம் பாதுகா சேவக ராமானுஜ சுவாமி என்ற திருநாமமே நிலைச்சு போச்சுன்னு சொல்லுவா பெரியவார். ஒவ்வொரு மகான்களுக்கு ஒவ்வொரு தெய்வம் பிரத்யக்ஷமாயிருந்து பிரத்யக்ஷ தெய்வமாயிருந்து உண்டு. இப்படி ஹனுமானுக்கு சூரியன் அவரே ஆச்சாரியனாயிருந்து உபதேசம் பண்ணினார். அதனாலே அவருக்கு உயர்ந்த ஞானம் ஏற்பட்டது, அதனாலே பக்தி ஏற்பட்டது, அதனாலே ராம எம்பெருமானையே அடையும்படியானதான சாக்ஷாத் சர்வேஸ்வரனை அவதரித்த போது அவரோடையே அவருடைய திருவடியிலேயே கைங்கரியம் பண்ணும் கொடுப்புன கிடைச்சது என்று சொல்கிற வழக்கம். இதே போலே பல மகான்களுக்கு ஒரு பிரத்யக்ஷ தெய்வமாக சில பேர் அகப்படுவா, அது அது பிரத்யக்ஷ தெய்வமாக அகப்படுவா. அதே மாதிரி உயர்ந்த கிரந்தங்கள் அகப்படும் சில பேருக்கு, தனப்பிராப்திக்கு வேண்டிய சில ஐஸ்வர்யத்துக்கு வேண்டிய சில அதிருஷ்டங்கள்லாம் கிடைக்கும். அதுபோல பாதுகா சைவ ராமானுஜ சுவாமிக்கு அவருக்கு கிடைச்ச அதிருஷ்டம் என்ன, ஏன்னா அவருக்கு அவருக்கு கிடைச்ச அந்த பிரபாவத்துக்கு காரணம் என்னன்னா பாதுகாசாசனம் என்று சொல்ற வழக்கம். அப்படி அது தேசிகனிடத்திலே ரொம்ப விசுவாசமாயும் அது பாதுகாசாசனத்தினாலே ஏற்பட்ட மகிமையினாலும் மகா ஜானியானவர் அந்த பாதுகாசை ராமானுஜ சுவாமி, அவர் அவர் தன்னோடே ரங்கநாத சுவாமியினிடத்திலே கூட சிஷ்யராயிருந்து சாக்ஷாத் சுவாமியினிடத்திலே அவருடைய சாக்ஷாத் சுவாமியினுடைய பிரபாவத்தையும் அவருடைய தேஜோ விசேஷத்தையும் அவருடைய ஜானத்தையும் பக்தியையும் எல்லாத்தையும் ஆசிரியிச்சு அவரிடத்திலே சிஷ்யராக வேணும்னு ஆசைப்பட்டார். ஆச்சாரியாளிடத்தில் போலே சிஷ்யரிடத்திலும் சிஷ்யராக வேணும்னு ஆசைப்படும் அளவுக்கு சாக்ஷாத் சுவாமி அப்படி பாதுகாசைவ ராமானு சுவாமி அவரிடத்திலே அவர் திருவடிவாரத்தில் சாக்ஷாத் சுவாமி அனுகிரகிச்ச 24,000 படி பகவத் வியாக்கியானம் அதை சேவிச்சார், அவரிடத்திலே சேவிச்சு கொள்ளலாம்னு சாக்ஷா சுவாமி திருக்குழந்தை தேசிகனை நியமிச்சார். பாதுகா சேவக ராமானுஜ சுவாமி இடத்திலே பகவத் விஷயத்தை சேவிச்சுண்டார் சுவாமி திருக்குழந்தை தேசிகன். அதனால நம்முடைய இந்த ஆச்சாரிய பரம்பரையில் அனுசந்தானம் பண்ணும்போது மற்ற மூன்று கிரந்தங்களுக்கும் ராசியத்திரே சாரும் கீதா பாஷ்யம் பாஷ்யத்துக்கெல்லாம் ஆச்சாரிய பரம்பரையில் திருக்குழந்தை தேசிகனுக்கு அப்புறம் சாக்ஷா சுவாமியை தான் சேவிச்சு போவோம் அனுசந்தானம் பண்ணச்சு. ஆனால் பகவத் விஷயத்துக்கு மாத்திரம் திருக்குழந்தை தேசிகனுக்கு அப்புறம் பாதுகா சேவக ராமானுஜ சுவாமியினுடைய தனியனை சொல்லிண்டு அதுக்கப்புறம் சாக்ஷா சுவாமி தனியனை சொல்லிண்டு ரங்கநாத சுவாமி தனியனை சொல்லிண்டு அப்படி மேற்கொண்டு சொல்கிற வழக்கம். அது அப்படி பாதுகா சேவக ராமானுஜ சுவாமியிடத்திலே பகவத் விஷயத்தை அதிகரிச்சுண்டார். பகவத் விஷயத்தில் அதிகரித்து எப்படியாக்கும் வேதாந்த சாஸ்திரத்திலே அதிநிபுணராய் அதேபோல நம்ம ரகசியங்களிலே அதிநிபுணராய் மற்ற பூர்வாச்சாரியர்கள் எப்படி இருந்தாலோ அப்படி எழுந்திருந்தாரோ அதே போல பகவத் விஷயத்திலும் அனிதர பாண்டியத்தோடு உயர்ந்த பகவத் அனுபவத்தோடு திருக்குழந்தை தேசிகன் எழுந்தருளிருந்தார். இப்படி பகவத் பக்தியினாலும் உயர்ந்த காலக்ஷேபத்தினாலே பெற்ற ஞானத்தினாலும் ஏற்கனவே பெரிய அனுஷ்டாதாவாயும் இருந்த ரிஷி போன்ற நம்முடைய சுவாமி திருக்குழந்தை தேசிகனுக்கு பரநியாசம் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு நல்ல சமயம் வந்தது. வரநியாசத்தை திருவரங்கனுடைய திருவடி வாரத்திலே பிரணமாகார விமானத்திலே எழுந்தருள் இருக்கிற திருவரங்கனுடைய திருவடி வாரத்திலே சாக்ஷா சுவாமி ஆச்சாரிய நிட்டையாக திருக்குடந்தை தேசிகனுக்கு பரநியாசம் செய்வித்தருளினார். இது பூர்வாச்சாரிய வாக்கியம். இது அம்மாசத்திர சேஷாச்சார வாக்கியம். ஆச்சாரிய நிட்டையாக திருக்குடந்தை தேசிகனுக்கு திருவரங்கன் திருவடிவாரத்திலே பரநியாசம் செய்வித்தருளினார். இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய அம்சம் உண்டு. ஆச்சாரிய நிட்டையாக செய்வித்தருளினார் திருக்குடந்தை தேசிகனுக்கு இல்லாத ஞானமா, அவருடைய ஞானத்தை இப்படி பரீட்சிச்ச சாக்ஷாத் சுவாமிக்கு தெரியாதா? நிஷ்டையானது ஸ்வநிஷ்டை என்பது உண்டு, முக்கிய நிட்டைன்றது உண்டு, ஆச்சாரிய நிட்டைன்றது உண்டு, பாகவத நிட்டைன்னு உண்டு, நாலு விதமான நிட்டைகள் உண்டு. இந்த நாலு விதமான நிட்டையில் எதை நம் ஆச்சாரியர்கள் மிகவும் ஆதரிச்சால்னா அது ஆச்சாரிய ரூபேண சர்வேஸ்வரன் தானே அவர்களுக்குள்ளே நின்று இந்த ஜீவாத்மாவுக்கு பரமானுகிரகத்தை செய்வதாக ஆச்சாரிய நிட்டையை செய்வித்தருளும் போது அதுவே மற்ற உபாயங்களையெல்லாம் காட்டிலும் ரொம்ப உயர்ந்த உபாயமாக பிரபத்தி சாஸ்திரம்தான் உயர்ந்த உபாயம்னு சொன்னால் அதிலேயும் கூட ஆச்சாரிய நிட்டை உயர்ந்ததாக சுவாமி தேசிகன் திருவுள்ளப்பட்டிருப்பதனாலே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், அச்சுத சகத்திலே சாதிக்கச்சே சாதிக்கிறார். ஆத்மாவை ஆச்சாரியர்கள் உன்னிடத்திலே சமர்ப்பிச்சா அவளுடையதான பிரபாவத்தை நோக்கி இருந்து இந்த ஆத்மாவை நீ ரட்சிப்பாய் என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஆச்சாரிய சித்திர்பவதி வா நேதி சம்சயோ அச்சுத சேவினாம் न சம்சயோத்ர தத் பக்த பரிச்சர்யா ரதாத்மனாம். ஒரு சத்காரியம் நடக்க வேணும்னு சொன்னா அது எம்பெருமானிடத்திலே விண்ணப்பித்து, அதனாலே எம்பெருமான் திருவுள்ளம் குளிரும்படியாக கைங்கரியங்கள் செஞ்சா நடக்கிறத விட அது நடக்குமோ நடக்காதோ, ஆனா அந்த எம்பெருமானிடத்திலே பக்தியோடு இருக்கிற பாகவதாளிடத்திலே அதற்கொப்பதான கைங்கரியத்தை செஞ்சா, அவளிடத்திலே பிரார்த்திச்சு அவளுடைய அனுகிரகத்தினாலே கிடைப்பதா இருந்தா நிச்சயமா நடக்கும்னுட்டு இந்த சாஸ்திரம். இது ரொம்ப பிரதானமான ஒரு சூக்ஷ்மமான அர்த்தம். இது பெருமாளிடத்திலே கேட்டு பெறுவதை விட அதே விஷயத்தை பாகவதாளிடத்திலே அவள் சந்தோஷப்படுத்தி அவ மனசார சொன்னா, அவ அனுகிரகிச்சா சித்திர் பவதிவானவா இது சம்சயா அச்சுத சேவினாம். பெருமாளிடத்திலே பலிக்கலாம் பலிக்காமல் போவாலாம், ஆனா நசம்சயா அத்த தத் பக்த பரிச்சரியாரதாத்மனாம். பாகவத கைங்கரியம் பண்ணி அவளுடைய குளிர்ந்த திருவுள்ளத்தினாலே பெரும் அனுகிரகத்தினாலே சித்திக்காத விஷயம் கிடையாது, அது பொய்க்காதுன்னு சாஸ்திரம். இப்படியான சாஸ்திரங்கள் முன்னிட்டு கொண்டுதான் ஆச்சாரிய நிட்டை விசேஷம். அதனாலே ஸ்வரிட்டையை காட்டிலும் இன்னும் மற்ற நிட்டைகளெல்லாம் காட்டிலும் ஆச்சாரிய நிட்டை விசேஷம் என்பதனாலே, இந்த ஆச்சாரிய நிட்டையினாலே ஆச்சாரியர் தாமே இந்த பிரபத்தி வாக்கியங்களை அனுசந்தானம் பண்ணி எம்பெருமானிடத்திலே மதியத்வேன அபிமதனான இந்த சிஷ்யனை, என்னுடைய சிஷ்யனான இந்த ஜீவாத்மாவை நீர் சம்ரட்சிக்க வேணும் என்று ஆத்ம சமர்ப்பணம் பண்ணி வைக்கிறாராம். இது நம்முடைய முனித்த சம்பிரதாயத்தில் ரொம்ப விசேஷமாக அனுஷ்டிக்கப்படுகின்றதான நிட்டை இது. மற்ற நிட்டைகள் இருந்தாலும் ஆச்சாரியால் நம்மை ஒப்படைக்கிறதான இந்த ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, இப்பேற்பட்டதான ஒரு ஒரு பெரிய லாபம் இருக்கு. இதை காட்டிலும் நமக்கு ஞானம் உண்டு, நமக்கு ஆச்சாரியால் பிரபத்தி சாஸ்திரம் சொல்லி கொடுத்துருக்கா, அதை முன்னிட்டு கொண்டு நாமே எம்பெருமானை ஆசிரியிக்கலாமா என்றெல்லாம் நினைச்சிக்காம, எல்லாத்தை காட்டிலும் பெரிய லாபமான ஆச்சாரிய அனுகிரகமும் அதனாலே அவர் சேவிக்கிறதான பிரபத்தி நிட்டையும் நமக்கு வேணும்னு நினைச்சுக்கிறது தான் இந்த முனித்ரய சம்பிரதாயத்தில் ஒரே வழி. ஸ்ரீமடத்து சம்பிரதாயத்திலே உக்தி நிட்டையும் உண்டு ஆச்சாரிய நிட்டையும் உண்டு. உக்தி நிட்டை என்பது வார்த்தையை சொல்ல சொல்ல ஆச்சாரியர்கள் சொல்ல சொல்ல அதை சொல்ல சாமர்த்தியம் உள்ளவர்களுக்கு அதை உபதேசித்து உக்தி நிட்டை பண்ணி வைப்பது. இதுவும் சுவாமி தேசிகன் இசைந்த மார்க்கம்தான். சுவாமி தேசிகன் இசையாத மார்க்கம்னு யாரும் நினச்சிடக்கூடாது. உக்தி நிட்டையும் உண்டு, அதே சமயம் அது எடுத்து சொல்ல 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 தெரியாதவர்களுக்கு ஆச்சாரிய நிட்டையாக செய்து வைப்பது உண்டு. இதுவும் மடத்தில் ரெண்டு நிட்டையும் பண்ணி வைப்பா. நிறைய உக்தி நிட்டையாக பண்ணி வைப்பது வழக்கம். நிறைய பேருக்கு உக்தி நிட்டையாக தான் பண்ணி வைப்பா. ஆச்சாரிய நிட்டையாக அந்த உக்தி நிட்டைக்கு கூட அதை சொல்லறதுக்கு கூட முடியாதவளாக இருந்தால் பண்ணி வைக்கிற வழக்கம் அது. ஆனால் நம்ம இங்கே நாம் அனுபவித்து ஆசிரியிச்சிருக்கிற முனிதிரி சம்பிரதாயத்தில் ஆச்சாரிய நிட்டை மாத்திரம்தான், ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே கிடைப்பது இந்த ஒரு புருஷார்த்தம் இதுதான் நமக்கு. இந்த ஆச்சாரிய நிட்டை மற்ற நிட்டைகளை காட்டிலும் ரொம்ப இஷ்டமாயும் அது சுவாமி தேசிகனே தாமும் இப்படி இசைந்திருப்பதாயும் சென்று காட்டி பெரியவாள் ஆச்சாரிய நிட்டையே ஆதரிச்சுண்டு வரா. அந்த அப்பேற்பட்ட ஆச்சாரிய நிட்டையை இங்கே முன்னிட்டு கொண்டு சாக்ஷாத் சுவாமி தம்முடைய சிஷ்யரான உயர்ந்த பரமஜானியான ரிஷி போலே எழுந்தருளியிருந்த கோபால தேசிகனுக்கு ஸ்ரீகுடந்த தேசிகனுக்கு ஆத்மசமர்ப்பணம் பண்ணி வச்சாராம். இப்படி இது ஸ்ரீ ரங்கநாதன் திருவடிகளே பண்ணி வச்சார். அந்த காலத்திலே கோவில்களிலே சென்று எம்பெருமானிடத்திலே ஆத்மசமர்ப்பணம் பண்ணிக்கிறதுன்றது வழக்கம். ஆத்மசமர்ப்பணமானது அதாவது பரநியாசமானது ஆற்றுல இருக்கிற சாலக்கிராக மூர்த்திகளிலும் பண்ணலாம், இல்லை ஆற்றுல எழுந்தால் இருக்கிற அர்ஷாமூர்த்திகளான விக்கிரக ரூபியாக இருக்கக்கூடிய ராமன் கிருஷ்ணன் சிம்மன் சுதர சரஸ்வரத சக்கரதாழ்வார் இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலேயும் கூட பண்ணலாம். இல்லைன்னா கோவில்களிலே பக்கத்தில் எழுந்தால் இருக்கிறதான கிராமத்து கோவிலாக இருக்கிற எம்பெருமான்களிடத்திலையும் கூட பண்ணலாம். இல்லைன்னா திவ்ய தேசத்து எம்பெருமான்களாக இருந்து அவளிடத்துலேயும் பண்ணலாம். இந்த மாதிரியாக பண்ணணும்னு சொன்னால் அப்போது அந்த காலத்தில் இதுக்கு ஒரு பெரிய சகாயம் பண்ணி வைப்பா கோவில்களில். பட்டர்கள் அந்த சமயத்தில் சேவாத்திகளை எல்லாம் நிறுத்தி வச்சு இது மாதிரி பரநியாசம் பண்ணி வைக்கிறா, ஆச்சாரியாள் எம்பெருமானிடத்திலே இந்த ஜீவனை சமர்ப்பிக்கிறான்றதுக்காக அவளுக்கு எவ்வளவு காலம் வேணுமோ அவ்வளவு காலம் சேவார்த்திகளை நிறுத்தி வச்சு அதற்கு தகுந்த மாதிரியான காலத்திலே பண்ணி வைக்கிற வழக்கம். இதே போல தான் திருக்குடந்த தேசிகருக்கும் சாக்ஷாத் சுவாமி பண்ணி வச்சார். அதற்கு பிறகு திருக்குடந்த தேசிகன் அதுக்கு அடுத்தது ஸ்ரீ வழுத்தூர் ஆண்டவன் இல்லை அதுக்கு பின்னாடி இருந்த ஆச்சாரியாள் இப்படி பல பேருக்கும் அச்சாமூர்த்திகளிடத்துல தான் பரநியாசம் ஆச்சு. இப்போ நாம் நம்முடைய ஆச்சாரியரான திருக்குடந்தை ஆண்டவனுக்கு ஆக்கூர் ஆண்டவன் திருக்குடந்தையிலே ஆறாவது ஆழ்வான் திருவடிவாரத்திலே பண்ணி வச்சார். செம்பறை ஆண்டவனுக்கு வடுவூரிலே சக்கரவர்த்தி திருமகன் திருவடிவாரத்திலே தேரழுந்தூர் ஆண்டவன் பண்ணி வச்சார். அதே போல ஆக்கூர் ஆண்டவனுக்கு தேரழுந்தூர் ஆண்டவன் தேவப்பெருமாள் திருவடிவாரத்திலே பண்ணி வச்சார். இதே போல எம்பெருமானுடைய திருவடிவாரத்திலே சரணாகதி பண்ணி வைப்பது என்பது வழக்கம் இருந்தது. திவ்ய தேசத்து எம்பெருமான் திருவடிவாரத்திலேன்னா இன்னும் கொஞ்சம் பிரீத்தி விசேஷம் அதிகமாக இருந்தது ஆச்சாரியாளுக்கு. ஆனாலும் ஆலய பிரவேசமான பிறகு ஆச்சாரியாள் இதை கொஞ்சம் நிறுத்திட்டுட்டா. ஆலய பிரவேசமான கோவில்களிலே இப்படியான ஒரு பரமசாஸ்திரியமான விஷயத்தை அனுஷ்டிக்க வேண்டாம், எம்பெருமான் எழுந்தருளிப்பதான ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணியிருக்கக்கூடிய திவ்ய தேசங்களாக இருந்தாலும் இதை வேண்டாம்னு நிறுத்திண்டா. அதில் நம்ம ஆச்சாரிய பரம்பரையில் செம்பறை ஆண்டவன் முதல்ல நிறுத்தினார். இது வேண்டாம், ஆலய பிரவேசமான கோவில்களில் பரநியாசம் செய்து வைக்க வேண்டாம் என்றதான திருவுள்ளத்தை செம்பறை ஆண்டவன் தான் முதல்ல அவர் காலத்திலே நடந்தது, அதனாலே அவர் அதை நிறுத்தினார். அதற்கு பிறகு ஆச்சாரியாள் எப்பொழுதும் ஒரே முகமாக முன்பெல்லாம் பெருமாள் சன்னதியிலையும் நடத்துவா, இல்லை இங்க ஆசிரமத்தில் பெருமாள் சாலக்கிராம மூர்த்தி அவர்கள் இருக்கார், மகான்கள் ஆதரிச்சவா ஆராதிச்சவா பெரியாண்டவனே ஆராதிச்ச சாலக்கிராம மூர்த்திகள்லாம் இருக்க எழுந்தருள் இருக்கா, அதனாலே அங்கேயே பரநியாசம் பண்ணி பெரியாண்டவரும் ஆசிரமத்திலேயே பரநியாசம் பண்ணி வச்சிருந்திருந்ததும் உண்டு, இரண்டு விதமாகவும் உண்டு. ஏன்னா நிறைய சிஷ்யாள் அப்பொழுது அப்பொழுது வந்து பிரார்த்திச்சா, அப்பொழுது அப்பொழுதெல்லாம் ரங்கநாதன் திருவடிகளிலே சென்று சமர்ப்பிக்க முடியாமல் இருந்தா ஆசிரமத்திலேயே சமர்ப்பிப்பதும் உண்டு. இதே போல் எதுக்காகனா சால கிராமத்தில் சமர்ப்பிக்கலாம், அர்ச்சாமூர்த்திகளிலும் சமர்ப்பிக்கலாம், கோவில்களிலே எழுந்த கிராமங்களிலே இருந்த அக்ரஹார கோவில்களிலேயும் சமர்ப்பிக்கலாம். அதே போல விசேஷமான ஆழ்வார் கொண்டாடின திவ்ய தேசத்தை பெருமான்களத்திலும் சமர்ப்பிக்கலாம் என்று சாஸ்திரம் இப்படி சர்வேஸ்வரனுடைய எந்த ஒரு திருமேனியிலும் சமர்ப்பிக்கிற வழக்கம் சொல்லியிருக்கு. அந்த ரீதியில் பிராச்சீனத்தில் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாருக்கும் பிரதானமூர்த்தியாய் சகலாச்சாரியர்களும் சகல ஆழ்வார்களும் போற உகந்த திருமேனியாய் சாக்ஷாத் வைகுந்தம் போலே இதுவும் தான் இன்னொரு அபர வைகுண்டம் என்று சொல்லும்படியாய் எம்பெருமானுக்கு மொத்தம் ரெண்டு விபூதி என்பதற்கு மேலே மூன்று விபூதி என்று சொல்ல வேண்டும், திருவரங்கம் மூன்றாவது விபூதி என்று போற்றும்படியிருந்ததான எம்பெருமான் திருவரங்கனுடைய திருவடிவாரத்திலே பல பல ஆச்சாரியர்கள் தென்னாச்சாரியர்களே நிறைஞ்சிருந்ததான அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கத்தில் கூட வடகலை ஆச்சாரியர்கள் எல்லாரும் திருவரங்கனுடைய திருவடிவாரத்திலே பரநியாசம் பண்ணி வச்சுட்டு இருந்தா. அதனாலே அது எம்பெருமான் திருவடிவாரத்திலே அதுவும் ரங்கநாதன் திருவடிவாரத்திலே கிடைக்கிறதான பெரிய இந்த அதிர்ஷ்டத்தை விடாமல் ஆச்சாரியால் பல பேர் அனுஷ்டிச்சிருக்கா. அதில் திருக்குடந்த தேசிகனுக்கும் திருவரங்கனுடைய திருவடிவாரத்திலே பரநியாசம் ஆச்சு. இந்த விஷயங்களை எல்லாம் ஆலோசித்து பார்த்து நம் ஆச்சாரியரான சின்னாண்டவன் சாதித்த ஒரு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இந்த விஷயத்தை அடியேன் ஒரு முறை பாதுகையில் வியாசமாக கூட எழுதியிருக்கேன். ஒரு ஒரு சிஷ்யருக்கு ஆச்சாரியர்கள் என்றால் ஒரே ஆச்சாரியரே சகலத்தையும் பிரசாதிக்கிற வழக்கம் கிடைச்சா நல்லது தான், கிடைக்கும் சில பேருக்கு கிடைக்கும், கால சமாசிரேணமும் கிடைக்கும் காலக்ஷேபமும் கிடைக்கும் பரநியாசமும் கிடைக்கும். ஆனால் இதில் சமாசிரேணம் ஒரு ஆச்சாரியர்கிட்டே கிடைக்கும், அதே சமயம் காலக்ஷேபம் என்பது ஒரு ஆச்சாரியர்கிட்ட தான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சுவாமி இப்போ திருக்குணதேசியனுடைய சரித்திரத்திலேயே பார்க்குறோம், அவருக்கு சமாசிரயணம் பண்ணி வச்சவர் அவருடைய திருத்தகுப்பனார் ஸ்ரீ கிருஷ்ண தேசிகன். அவரிடமேதான் இவர் சகலசா வேதமும் அத்தியனம் பண்ணினார், வேதாங்கங்களும் வாசிச்சார், இன்னும் சாமானிய சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சார். அதனாலே ஸ்ரீ கிருஷ்ண தேசிகன் திருத்தகப்பனார் அவர் திருக்குட தேசிகனுக்கு பிரதான ஆச்சாரியர். அதுக்கப்புறம் இங்கே சுவாமியினிடத்திலே சாக்ஷாத் சுவாமியினிடத்திலே வந்தார், இவரிடத்திலே சகல வேதாந்தங்களையும் வாசித்தார், காலக்ஷேபங்கள்லாம் பண்ணினார். அதோட பரண்யாசமும் அவருடைய திருவடிவாரத்திலே கிடைச்சது. அப்போ இவரும் ஒரு ஆச்சாரியன். இதுக்கு இடையில பகவத் விஷய காலக்ஷேபம் சாதிச்சார், ஆச்சரியமாக சாதிச்சார் பாதுகா சேவக ராமானுஜ சுவாமி. இப்படி திருக்குளம் தேசிகனை பார்த்தோம், மூன்று ஆச்சாரியர்கள் அவருக்கு. இப்போ சில பேருக்கு மூன்று ஆச்சாரியர்களுக்கு மேலே கூட மூணு நாலு ஆச்சாரியர்கள் கூட அமைவா, ஏன்னா காலக்ஷேபம் ஒத்தரிடமே ஆகும்னு சொல்ல முடியாது. இப்படி பல ஆச்சாரியர்கள் கிடைக்கச்சே, எந்த ஆச்சாரியர் ரொம்ப முக்கியம் என்று ஒரு யோஜனை வரும். அதில் சமாசிரயணம் பண்ணி வச்ச ஆச்சாரியர் தான் முக்கியம், ஏன்னா சமாசிரயணம் தான் ஸ்ரீ வைஷ்ணவ ஜென்மாவை கொடுக்கறது. அதனால் ஸ்ரீ வைஷ்ணவன் ஆக்கியனவர் சமாசிரயண ஆச்சாரியனான அப்படினால அவர் தான் பிரதானம் என்று சில பேர் சொல்லலாம். இல்லை சமாசிரயணத்தினால நமக்கு ஞானம் வந்துடுறதா, ஸ்ரீ வைஷ்ணவ ஞானம் வந்தால் தானே அந்த ஸ்ரீ வைஷ்ணவ காலக்ஷேபம் சாதிக்கிறார் பாருங்கோ. அவர் அரும்பாடுபட்டு சாதிக்கிறார். கால சமாசிரயணமானது ஒரு காலத்திலே ஒரு நாள்லேயே நடக்கிறது, காலக்ஷேபமானது பல தினங்கள் நடக்கிறது, பல சம்வத்சரங்கள் கூட நடக்கும். அப்படி பாடுபட்டு அந்த சிஷ்யனை நெருங்க உட்கார வச்சு ரொம்ப கிருபையாக ரொம்ப பராமரிச்சு சத்விஷயங்களை பரிசிரமப்பட்டு சொல்லக்கூடிய காலக்ஷேபாச்சாரியன் வசந்தவர் என்று இப்படி சில ஆச்சாரியர்களே சொல்லியிருக்கா. சம்பிரதாயத்திலே சில மகான்கள் ஆச்சாரியாளா இருந்தவா, வைஷ்ணவ தேசிய சம்பிரதாயத்தில் எத்தனையோ கிளைகள்லாம் உண்டே, அந்த மாதிரியான ஆச்சாரியர்களில் சில ஆச்சாரியர்களே சொல்லியிருக்கா காலக்ஷேபம் சொல்கிற ஆச்சாரியர் ரொம்ப பிரதானம்னு சாதிச்சிருக்கா. பிரபத்தியை பண்ணி வச்ச ஆச்சாரியன் ரொம்ப முக்கியம் என்று சொல்கிறவாளும் உண்டு. இதில் யார் ரொம்ப பிரதான ஆச்சாரியர் எப்படி பராமரிச்சு பார்த்தோம்னா சுவாமி தேசியம் சாதிக்கச்சே ஒரு விஷயம் சாதிக்கிறார். சாட்சான் முக்கியருபாயான்யோ வித்யாபேதான் உபாதிஷத்து கத்தியதே மோக்ஷாஸ்திரேஷு சது ஸ்ரேஷ்டதமோ குருஹு என்று சாதிக்கிறார். ஆச்சாரியாரிலே முக்கியமான ஆச்சாரியாள் யாருன்னா பிரம்ம வித்யை உபதேசிக்கிற ஆச்சாரியர் முக்கியமான ஆச்சாரியர் என்று சாதிக்கிறார். பிரம்ம வித்யை உபதேசிக்கிற ஆச்சாரியர்னு சொன்னால் நம்ம பொறுத்த வரைக்கும் பிரம்ம வித்யானது பிரபத்தி வித்யை, இந்த பிரபத்தி வித்யை உபதேசிக்கிற ஆச்சாரியர் தான் முக்கியமானவர்னு சொன்னால் பிரபத்தி வித்யை ரகசியங்களில் தான் இருக்குது. அதனால ரகசியங்களிலே சொல்லப்பட்டதான அந்த காலக்ஷேபத்தை சொல்கிற ஆச்சாரியர் முக்கியம்னு தோன்றுவதாக சில ஆச்சாரியால் நிர்வகிப்பது உண்டு. ஆனால் அங்கே திருவுள்ளம் என்னென்னா பிரம்ம வித்யை உபதேசிக்கிற ஆச்சாரியர் பக்தி வித்யா இருந்தால் பக்தி வித்யை ஒரு ஆச்சாரியர் சிஷ்யனுக்காக பண்ணி காட்ட முடியாது, பக்தி வித்யை உபதேசிக்க தான் முடியும். யமநியம ஆசன பிராணாயம பிரத்யாரதாரணா தியான சமாதிகள்லாம் அந்த சிஷ்யன் தானே பண்ணணும், ஆச்சாரியர் இதை வழியை சொல்லிக் கொடுப்பார். அந்த மாதிரி வழியை சொல்லிக் கொடுக்கறதுனாலே அவர் பிரம்ம வித்யா உபதேஷ்டாவாரார். அப்படி உபதேசம் பண்ணதை சிஷ்யன் கடைபிடிச்சு தான் பிரம்ம வித்யை பண்ணி மோட்சத்தை அடையணும். அப்பேற்பட்ட சிஷ்யனுக்கு யார் முக்கியமான ஆச்சாரியர்னா அந்த பிரம்ம வித்யை உபதேசம் பண்ண ஆச்சாரியன் முக்கியமான ஆச்சாரியன். அது கரெக்ட், அது ரொம்ப கரெக்ட், அப்படி தானே இருக்க முடியும். ஆனால் நம் விஷயத்திலே நாம் பிரம்ம வித்யை அனுஷ்டிக்கச்சே நாமே அனுஷ்டிப்பது கிடையாது, நாம் பிரம்ம வித்யை ஆச்சாரியரை வச்சு அனுஷ்டிச்சுக்கிறோம். நமக்காக பிரம்ம வித்யான பிரபத்தி அனுஷ்டிக்கிற ஆச்சாரியர் சாட்சாத்து பிரபத்தி ஆச்சாரியர் தான். அதனால் பக்தி விஷயத்திலே பக்தி யோக விஷயத்திலே பிரம்ம வித்யை உபதேசிக்கிற ஆச்சாரியர் பிரதான ஆச்சாரியராயும், நம் விஷயத்திலே நமக்கு பிரபத்தியை அதாவது அதே பிரம்ம வித்யை நமக்காக தான் அனுஷ்டிச்சு பிரம்ம மோட்சத்தை கைப்படுத்தி கொடுக்கிற ஆச்சாரியர் பிரதான ஆச்சாரியராயும் கொள்ள வேணும். காலக்ஷேபாச்சாரியரை பிரதானமாக சொன்னால் என்னன்னா காலக்ஷேபாச்சாரியருமே ஒருவராக இருப்பார்னு கிடையாது. அதனால பிரதான ஆச்சாரியர்னா யார் ஒருவர்னு கேட்பதற்கு பதிலாக பல ஆச்சாரியர்களை காட்டுவது சரியாக வராது. இன்னொன்று காலக்ஷேபம் சொல்கிறதுனாலேயே மோட்சம் சித்திச்சுடாது, காலக்ஷேபம் கேட்கறதுனாலே மோட்சம் கிடையாது, காலக்ஷேபம் மோட்ச உபாயம் அண்ணு, காலக்ஷேபம் ஞானத்துக்கு தான் ஹேது. அந்த ஞானம் தான் சிஷ்யனுக்கு தெளிவாக வரும்னு நிச்சயம் கிடையாது. சிஷ்யனுக்கு இருக்கிற ஞானபூர்த்தியும் ஆச்சாரிய பக்தி பூர்த்தியும் விஷயங்களிலே ஸ்ரத்தா பூர்த்தியத்தை கொண்டு தான் ஞானமானது ஏற்படும். அதனால அது மோட்சத்துக்கு உபாயம் இல்லாதபடினாலையும் அது ஞானத்திலே பூர்த்தி வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்றதுனாலையும் காலக்ஷேபத்தை உபதேசிச்ச ஆச்சாரியர் பிரதானமாயிட முடியும்னு அது ஒருவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதும் கஷ்டம். ஒருத்தரே பல பேரிடத்துல காலக்ஷேபம் கேட்க வேண்டி இருக்கிறதுனாலையும் காலக்ஷேபத்தை சொன்ன ஆச்சாரியன் விசேஷமானவர் தான், நம்மிடத்துல ரொம்ப பரிவானவர் தான், ஆச்சாரிய பக்திக்கு குறையக்கூடாது. ஆனா இவர்களிலே முக்கியமானவர்னு யாரை ஆலோசிச்சுக்கணும்னா பபத்தி பண்ண ஆச்சாரியனை முக்கியமானவர்னு ஆலோசிச்சுக்கணும்னு தேர்வது. காலக்ஷேப ஆச்சாரியர் ஞானத்தை உண்டாக்குவரா இருந்தாலும் அவர் மோட்சத்துக்கு உபாயமான உபதேசத்தை தான் பண்ணாரே ஒழிய அந்த உபதேசம் அந்த சாட்சாத்து பிரபத்தி என்கிறதான வித்தியை உண்டே அந்த வித்தியினுடைய விளக்கத்தை தான் கொடுப்பா காலக்ஷேபத்தில். பிரபத்தி வித்தியையே உபதேசம் பண்ண மாட்டா. பிரபத்தி பிரயோகம் என்பதுதான் பிரபத்தி வித்யை. அந்த பிரயோகத்தை காலக்ஷேபத்திலே உபதேசம் பண்ண மாட்டா. அந்த பிரபத்தி வித்தியை பிரபத்தி பிரயோகத்தை சில சிஷ்யாளுக்கு சொல்லி கொடுப்பா. ஆனா இருந்தாலும் அதுவும் கூட அதையும் மீறி எந்த ஆச்சாரியர் பிரபத்தியை நமக்காக அனுஷ்டிச்சு கொடுக்குறாரோ அந்த ஆச்சாரியன் பிரதானமான ஆச்சாரியன் என்று கொள்வதுதான் தகும். இது சின்னாண்டவனுடைய நிர்வாகம். இது ஸ்ரீ பாதுகா சேவக ராமானுஜ சுவாமியினுடைய நிர்வாகம் இப்படித்தான். அதுக்கு இதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை. இது நாம் சமாஸ்ரீன ஆச்சாரியனை பிரதானமாக ஆச்சாரியனாக கொள்ளலாம் என்ன, அவர் தானே வைஷ்ணவ ஜென்மாவை கொடுக்கிறார் என்று சொன்னாலும் நம் தேசிக சம்பிரதாயத்தில் இதுவரைக்கும் ஒரு ஆச்சாரியரும் சமாஸ்ரயணம் சாட்சாத் மோட்சத்துக்கு உபாயம்னு சொல்லவே இல்லை. சுவாமி தேசிகனும் சாதிக்கலை, எம்பெருமானாரும் சாதிக்கலை. எம்பெருமானார் தான் சமாஸ்ரயணமும் பண்ணிட்டார், வரண்யாதமும் பண்ணிட்டார். இப்போ சமீபத்திலே ஒரு தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் கேட்டார், எங்களுக்கு பிரபத்தி என்பது இல்லைன்னு நாங்கள் சொல்லலை, பாஷ்ய சமாஸ்ரயணம் பண்ணிக்கிறோமே அதே அதுலேயே துவயமும் உண்டு அதுலேயே பிரபத்தியும் அடங்கி போச்சு அப்படின்னு சாதிச்சார். அப்போது அடையன் கேட்டேன், பாஷ்யக்காரர் சமாசிரயணமும் பண்ணிட்டார் பரநியாசமும் தனியாகத்தானே பண்ணிட்டார், நான் பாஷ்யக்கார சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளாக இருக்க பாஷ்யக்காரர் தனியாக பிரபத்தி பண்ணி அனுஷ்டானம் பண்ணி அதை உலகமறிய திருவரங்கனுடைய திருவடிகளிலே பங்கினி உத்தர திருநாளில அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் அவர் நோக்கி இருக்கும்போது அல்லவா பரநியாசம் பண்ணிட்டார், அவர் சமாஸ்ரயணமே போரும் பரநியாசம் எனக்கு தனியாக ஒன்றும் வேணாம்னு சொல்லலையே. அதனால் நமக்கு பரநியாசம் தான் மோக்ஷோபாயம், சமாஸ்ரயணம் என்று ஸ்ரீ விஷ்ணுவ ஜென்மாவையும் இன்னும் சில யோகியதைகளையும் கொடுக்கக்கூடியது. அதனால் சமாஸ்ரயணம் விசேஷம், ஸ்ரீ விஷ்ணுவ ஜென்மாவை கொடுப்பது இன்னும் மேற்கொண்டு காலக்ஷேபங்களுக்கெல்லாம் யோகியதையை கொடுக்கறது எல்லாம் இருந்தாலும் அது சாட்சாத் மோக்தி உபாயம் அண்ணுன்றபடியினால பிரபத்தி தான் மோக்ஷோபாயம்ன்றபடியினாலையும் நமக்கு பிரபத்தி உபாயத்தை அனுஷ்டிச்சு கொடுத்த ஆச்சாரியர் சிரேஷ்டமான ஆச்சாரியர் என்று நிர்ணயம் பண்ணிக்கணும். இது ஸ்ரீமத் சின்னாண்டவனுடைய நிர்வாகம் இப்படி இருக்கு. ஸ்ரீமத் சின்னாண்டவன் திரிகுண தேசியன் அனுகிரகிச்ச ஆன்மீகத்துக்கு வியாக்கியானம் பண்ணச்சே அது முதல்ல தனியனில் வியாக்கியானம் பண்ணச்சே சாதிக்கிறார். பாதுகா சேவக ராமானுஜ சுவாமியும் ஆச்சாரியன்தான் திருக்குடந்த தேசியனுக்கு, அதே போல ஸ்ரீ கிருஷ்ணசூரிகளும் ஆச்சாரியன்தான். அப்படி இருக்குச்சு வேதாந்த தேசிய வேதாந்த ராமானுஜ சுவாமிய விசேஷமாக இங்க தனியன்ல சொல்லச்சு, ஸ்ரீரங்கநாத குருபாதரோஜம் வேதாந்த தேசிய பதாம்புஜ பிருங்கராஜம் ஸ்ரீமன் ஜதீந்திர சடகோபதயாவலம்பம் வேதாந்த லக்ஷ்மணமும் சரணம் பிரபத்தியே என்கிறதான தனியன். அதுக்கு மேலே இங்கே ஆன்மீகத்தில் தனியன் சாதிக்கச்சேன். வேதாந்த லக்ஷ்மண முனிகருடைய பெருமை என்ன, அதாவது சாக்ஷாத் சுவாமியினுடைய தனி பெருமை என்னென்னா, இவர் ஆச்சாரியனானபடினாலும் அதுவும் பிரபத்தி ஆச்சாரியரானபடினாலையும் பிரபத்தி ஆச்சாரியன்தான் ஆச்சாரியர்களிலே பிரதானமானபடினாலும் இவரிடத்திலே விசேஷ பிரதிபத்தியோடு சாதிக்கிறார். இங்கே என்னென்னா தேசிகர்களுக்குள்ளே சிரேஷ்டமான தேசிகேந்திரம்னு செய்ய சாதிக்கிறார் என்று அங்கே தெளிவுபட சாதிக்கிறார் சின்னாண்டவன். அதுலேயும் கூட இந்த வியாசத்தடியன் பாதுகையிலே இப்போ சொன்ன விஷயத்தை வியாசமாகவே சொல்லியிருக்கேன், எழுதியிருக்கேன். அதை வாசிச்சுட்டு சில பேர் எனக்கு கடிதம் தபால் போட்டா, என் சுவாமி பிரபத்தி பண்ணி வைக்கிற ஆச்சாரியன் ஏதோ ஒரு நாள் ஒரு கால் மணி அரை மணி நேரம் சொல்லி வைக்கிறார், அவர் பிரபத்தி பண்ணி வைக்கிறார் அவ்வளவுதானே, காலக்ஷேப ஆச்சாரியன் தானே நிறைய சொல்லி கொடுக்குறார், ரொம்ப பரிசிரமப்படுறார், பல வருஷங்கள் கூட பரிசிரமப்பட்டு காலக்ஷேமம் சொல்றார். அவரை தானே பெரியவா பெரியவா கூட சொல்லியிருக்கா, சில பேர் ஆச்சாரியாலாம் சொல்லியிருக்கா என்று எனக்கு அவர் ஒரு சில பேர் லெட்டர் போட்டு கேட்டார். நான் திருப்பி பதில் எழுதலை, ஏன்னா சொல்ல வேண்டிய அம்சங்களை எல்லாம் வியாசத்திலே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்போ பிரகரணம் வந்ததுனாலே திருப்பியும் சொல்கிறேன். ஆச்சாரியன் பிரபத்தி பண்ணி வைக்கிற ஆச்சாரியன், பிரபத்தி மாத்திரம் பண்ணி வைக்கிற ஆச்சாரியனும் உண்டு, அதற்கு மேலே காலக்ஷேபங்கள் நேராமல் போவதும் உண்டு, காலக்ஷேபம் நேர்வதும் உண்டு. அப்படி இருந்தாலும் அந்த பிரபத்தி பண்ணி வைக்கிற ஆச்சாரியர் யாருன்னா, எம்பெருமான் இந்த ஜீவாத்மாவை இந்த சம்சாரத்திலிருந்து, இந்த பிரகிருதி ஆகிற பாழையிலிருந்து சூழ்ந்தகன்னார்ந்துயர்ந்த முடிவில் பெறும் பாழையோ என்று சொல்ல முடியாது, அகண்டமாய் எங்கும் விரிந்து கிடக்கிறதான் இந்த பெரும் பாழையிலிருந்து கை தூக்கி விடுவதற்கு வந்த பகவானாக்கும் பிரபத்தி ஆச்சாரியன். அந்த பிரபத்தி சமயத்திலே பகவானே ஆச்சாரிய வேஷத்தினாலே ஆச்சாரியரிடத்திலே எப்படி அர்ச்சாவதாரத்திலே பெருமாள் அர்ச்சாவதாரத்திலே அந்த விக்கிரகத்திலே எழுந்தருளியிருந்து நமக்கு பரமானுகிரகம் பண்ணுறாரோ, அதுபோல பிரபத்தி ஆச்சாரியரான வேஷத்திலே இருந்து நம் இந்த ஜீவாத்மாவை கை தூக்கி விடுவதற்காக, தன்னுடைய லோகத்துக்கு இழுத்து கொள்வதற்காக வந்து நிற்கிற சாட்சாத் சர்வேஸ்வரன். அந்த மற்ற சந்தர்ப்பத்திலேயும் கூட ஆச்சாரியாளிடத்திலே பகவத் அம்சம் உண்டு, ஆனால் விசேஷமாக பிரபத்தி செய்யும் போது இந்த ஜீவா ஏன்னா சாட்சாத் உத்தர தேவோகாத் காருண்யான் சாஸ்திரபாணினா சாட்சான் நாராயணோ தேவா கிருத்வா மத்தியமயீந்தனும், பெருமாளே மத்தியமயூந்த மனுஷ வேஷத்திலே வந்து கைதூக்கி விடுகிற ஆச்சாரியராக அப்பொழுது நிற்கிறார் அப்போ. அதனால அப்பொழுது அந்த பெரும்பெருமான் செய்யக்கூடிய பரம உபகாரமானது வாக்குக்கு நிலமில்லாதது. அப்பேற்பட்டதான மகாபிரபாவத்தையுடைய அனுஷ்டானத்தை பிரபத்தியை செய்து வைக்கிற ஆச்சாரியன் சாட்சாத் உயர்ந்த நமக்காக வந்து அப்பொழுது ஒரு அவதார ரூபத்தினாலேயே செய்து கொடுக்குறவரான் அப்படினாலே பிரபத்தி ஆச்சாரியன் ரொம்ப விசேஷம். ஒரு லௌகீக திருஷ்டாந்தத்தினாலே சொல்கிறேன், ஒருத்தர் ரொம்ப உடம்பு சரியில்லை, நிறைய மருந்துகள்லாம் போடுறார், நிறைய டாக்டர்கிட்ட போனார், எல்லாரும் டாக்டரும் வியாதி குணமாகலை, ஏதோ பிராணன் மாத்திரம் போல சுவாமி, ஆனால் இருந்தாலும் வியாதி குணமாகலை, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார், இப்படி பல காலம் கஷ்டப்பட்டுருந்தார். அப்புறம் ஒரு பெரிய ஆஸ்பத்திரியிலே சேர்ந்தார், அங்கேயும் பல பேர் வைத்தியம் பண்ணா, நர்ஸுகள் வைத்தியம் பண்ணா, இன்னும் மற்றவாள்லாம் கூட இருந்து வைத்தியம் பண்ணா, நிறைய டாக்டர்லாம் வந்து பண்ணா, பிராணாபத்தாக இருந்தது, ஆனால் இருந்தாலும் பிழைக்கவே இல்லை. அந்த சமயத்தில் ஒரு சீஃப் டாக்டர் ஒருத்தர் வந்தார், அவர் இதை பரீட்சைலாம் பண்ணி பார்த்தார், ஒரு 5 நிமிஷம் இருந்தார், 5 நிமிஷம்தான் வைத்தியம் பண்ணார், சரியாக கண்டுபிடிச்சுட்டார் இந்த பேஷண்ட்டுக்கு எந்த இடத்துல என்ன வியாதி இருக்குது, என்ன டிஃபெக்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சார். உடனே அந்த டிஃபெக்ட்டுக்கு உண்டான மருந்தை எழுதி கொடுத்தார், ஊசியை போட்டார், 5 நிமிஷம்தான் பார்த்தார், அதுக்கப்புறம் குணமாயிடுத்து, அதுக்கப்புறம் அவர் பிழைச்சுட்டார், நன்னாவே ஆயிட்டார். இப்போது 10 வருஷம் வைத்தியம் பண்ண டாக்டர்கள் வேணுமா, அதனாலே இந்த பேஷண்ட்டு நல்ல வியாதி குணமாச்சா, இல்லை 5 நிமிஷம் மாத்திரம் வைத்தியம் பண்ணி சரியாக இந்த ஜீவா அந்த ஜீவனுக்கு நல்ல வழியை காட்டினாரே அவர் முக்கியமானு சொன்னால் என்ன சொல்லுவார், இந்த சாக கடந்த இந்த ஆத்மாவை காப்பாற்றி கொடுத்த அந்த டாக்டர் தெய்வம் சார் அப்படின்னு சொல்ல மாட்டாளா, அந்த டாக்டர் எத்தனை நேரம் பரீட்சை பண்ணார், எவ்வளவு காலம் வைத்தியம் பண்ணார்னா, 5 நிமிஷம்தான் வந்தார், ஆனால் இருந்தாலும் அவர் அன்றைக்கி பண்ண வைத்தியம் தான் சுவாமி இன்றைக்கி நான் என்ன இருக்கேன்னு சொல்ல மாட்டாளா. அதுபோல் 1:30 கால் மணி தான் சரணாகதி பண்ணி வைக்கிறா, அதனாலே சரணாகதி ஆச்சாரியன் அவர் என்ன சுவாமி பெரிய காரியம் பண்ணிவிட்டார் அப்படின்னு நினைக்கிறது மகா தப்பு, அதை விட பெரிய பாபம் கிடையாது. இப்போ ஏற்பட்ட மோட்சத்தையே கொடுக்குற மகோபகாரம் பண்ண ஆச்சாரியரை அவர் பிரதானம் இல்லை என்று நினைக்கிறது ரொம்ப தப்பு. அதனால் அது மோக்ஷ ஜீவாத்மாவுக்கு வேண்டியது மோக்ஷந்தான் புருஷார்த்தம், அந்த புருஷார்த்தத்தை 5 நிமிஷத்தில் சாதிச்சு கொடுக்கறதுனாலே ஆச்சாரியர் 5 நிமிஷம்தான் சுவாமி பாடுபட்டார், அந்த 5 நிமிஷம் பாடுபட்ட ஆச்சாரியரை போய் பிரதான ஆச்சாரியர் ஆகிட முடியுமான்னு நினைக்கக்கூடாது. 10 வருஷம் பாடுபட்டாலும் 20 வருஷம் பாடுபட்டாலும் காலக்ஷேபத்தினாலே மோக்ஷோபாயம் இல்லை, சரணாகதி சமாஸ்ரேணம் மோக்ஷோபாயம் இல்லை, சரணாகதி மட்டும்தான் மோக்ஷோபாயம். அதனாலே மோக்ஷோபாயத்தை சாதிச்சு கொடுக்கறதுக்கு பூர்வரங்கமாக சில யோகியதைகள் எல்லாம் சம்பாதிச்சு கொடுக்குற அந்த காலக்ஷேபாச்சாரியரும் சமாஷீணாச்சாரியரும் முக்கியந்தான், முக்கியத்தில் ஒன்றும் குறவில்லை. பிரதிபத்தியிலையோ விசுவாசத்திலேயோ மரியாதையிலையோ அவளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளிலோ ஒன்றுலையும் குறைக்கக்கூடாது. ஆனால் யார் முக்கியம்னு விசாரம் பண்ணி பார்த்து யோஜனை பண்ணி பார்த்தா, யோஜனைகளிலே பிரபத்தி ஆச்சாரியன் விசேஷமாக நமக்கு மற்றவர்களெல்லாம் காட்டிலும் முக்கியமானவராக அனுசந்திக்கப்பட வேண்டியவர் என்று தெரிகிறது. இந்த இடத்துல இது இந்த பிரகரணத்தை வச்சு சாக்ஷாத் சுவாமியிடத்திலே திருக்குடந்த தேசிகன் பரநியாசமும் பண்ணிண்டார்ன்றது இந்த விஷயத்தை வச்சு பரநியாசாச்சாரியர் பிரதானம் என்ற திருவுள்ளத்தை சின்னாண்டவன் அவர் பிரகாசிப்பிச்சிருக்கார் என்ற விஷயத்தை சொல்லலாம்னு தோணிது. அதனால இந்த இடத்துல கொஞ்சம் விசாரித்தேன். இன்னைக்கு உபன்யாசம் போகும் நேரமாயிடுது, அதனால இதோட முடிச்சுக்கலாம். ஸ்ரீகிருஷ்ண தேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷண முனீந்திர கிருபாத்தபோதம் ரயந்த தேசிக யதீந்திர ஷடாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணிமாஸ்ரயாமஹா.
அடியன், அடியன், ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ஆச்சரியமா சாத்திய அடியன். அடியன் ரொம்ப அடியன், ரொம்ப ரொம்ப கடும்.
Thank you.